Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Ramanuja Daya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminatha Samarambham Nata Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yonityamachodavadhambojayugmarugma Vyamohatasthatitarani Trinayamene Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindoho Ramanujasya Charanau Charanam Prabhadye Bhudam Sharasya Mahadagvaya Bhaktanatham Shri Bhakti Sara Kula Shekara Jivahan Bhakta Grirenu Parakalaya Tindra Mishran Srimat Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuram Ardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagad Gurum
Kumannu Madhu Purundiya Mardhan புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண் அழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துலகால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருநாது மாமகம் பிரசாதயதி யத்துப்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வகுன்றவந்தம் த்ரிஜகத் புண்யபலம் த்ரிபந்தஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ராமானுஜ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு விசேஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கான். எல்லாருடைய வாழ்க்கையுமே வசதிதான். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இன்னாருடைய வாழ்க்கை அற்புதமானது, இன்னாருடைய வாழ்க்கை கேவலமானதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம நம்முடைய வாழ்க்கையை எப்படி உபயோகப்படுத்திக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி அர்த்தம் மாறுபடுறது. எல்லா செடிகளுமே அழகா பூக்கிறது. சில பூக்கள் பகவானுடைய திருவடியில போய் சேர்றது, சில பூக்கள் சும்மா அப்படி பார்க்ல இருக்கு, இல்ல அடிமரத்துல இருக்கு, அப்படி கீழே விழுது. பகவான் அடையிற புஷ்பத்துக்கு மரியாதை அதிகம். சாதாரணமா விழுற புஷ்பத்துக்கு மரியாதை அவ்வளவா இல்லை. ஆனா ரெண்டுத்துக்கு அந்த மனம் இருக்கு. ரோஜா இருக்கு, செண்பகம் இருக்கு. அப்படின்னா அது பகவானுடைய திருமேனில சேர்ந்து எடுத்து அவன் கழுத்துல மாலையா ஏறெடுத்து அப்படின்னா உடனே அதை கண்ணில் ஒத்திண்டு தலையில வச்சுக்கிறான். அதே இங்க கீழே விழுந்திருந்தா அது யாரும் எடுக்கிறது. ஆனா வாசம் எல்லாம் இருக்கு, அது குணம் எல்லாம் வர்றான். சேர வேண்டிய இடத்துக்கு தகுந்தா போல அது அடையக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து அவருக்கு ஒரு மரியாதை விலை எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி பகவான் நம்ம அத்தனை பேருக்குமே அழகான அற்புதமான ஜோரான ஒரு ஸ்பெஷல் வாழ்க்கையைத்தான் கொடுத்திருக்கான். அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோமோ அதற்கு தகுந்தா போல நம்முடைய வாழ்க்கை உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ லோகத்தில் கொண்டாடப்படுறது. நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்ததான் மாத்திக்கணும். ஒரு அழகான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அற்புதமா உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? நல்ல பள்ளிக்கூடம், நல்ல டீச்சர், எல்லா சௌகரியமும் இருக்கு அப்படின்னா குழந்தைகள் நல்லா படிச்சு நிறைய விஷயங்களை ஸ்வீகரிச்சிருந்தாங்கன்னா அது பிரயோஜனம். அப்படி தலையெழுத்தே படிக்கணும், ஏதோ மார்க் வாங்கினா போதும் அப்படின்னா அதுக்கு ஏதா மாறி அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கைக்கு விசேஷமான அர்த்தம் உண்டு. பகவான் அடையறதுக்காகத்தான் நம்ம அத்தனை பேரும் வந்திருக்கோம். நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம வந்த காரணம் இதுதான். இதுதான் முக்கியமான விஷயம். இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கிறதுக்கும் மற்ற எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப பிரயத்தனப்படுறோம். அனுபவிக்க வேண்டியது கிருஷ்ண விஷயம். நம்ம எப்பெல்லாம் இந்த ஜனங்கள் பகவத் விஷயத்துல ஈடுபாடு இல்லாம ஸ்ரத்த குறைஞ்சு தங்கள் வாழ்க்கைய தாங்களே நஷ்டப்படுத்திக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒண்ணு பகவான் அவதாரம் பண்ணுவான், இல்லைன்னா அவன் தன்னுடைய பக்தர்களை பூமியில அவதாரம் பண்ண வைப்பான். பகவான் மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமம் பலராமம் கிருஷ்ணம் இதெல்லாம் நிறைய அவதாரங்கள். இவ்வளவு அவதாரங்கள் எடுத்து கூட பெருசா ஜனங்களை சரி பண்ண முடியலையா? அதனாலே பகவான் கலியுகத்துல ஆழ்வாராதிகளை பிறப்பிக்க வச்சான். ஆழ்வார்களும் அவாவா இருக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்களை நல்வழிப்படுத்தினார். இப்ப சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னா அவர் இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அவரை ஒத்துக்கக்கூடிய ஜனங்கள் அவரெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தார். அதுலயும் சுவாமி நம்மாழ்வார் பதினாறு வருஷம் பேசாமலேயே இருந்தார். ஏதோ ஜனங்கள் வந்து வித்தியாசமா ஒரு குழந்தை பதினாறு வருஷமா ஆகாரம் சாப்பிடறதில்லை, மலம் மூக்கிற விசர்ஜனம் பண்றதில்லை, புளிய மர குந்தில உட்கார்ந்து இருக்கு, ஆனா வளர்றது அப்படின்னு ஒரு அதிசயமா பார்க்க வந்தாலே ஒழிய அவரை ஞானியா பல பேர் பார்க்கல. மதுரகவி ஆழ்வார் வந்துதான் இவர் ஞானின்னு பிரகடனப்படுத்தினார், அப்பொழுதுதான் பல பேருக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி ஆண்டாள் இன்னைக்குதான் எல்லாருக்கும் தெரியுது, இன்னைக்கே பல பேருக்கு தெரியுது. ஆண்டாள் யாருக்கு மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் காராளுக்கு தெரியும், பெரியாழ்வார் அந்த ஊர் சம்பந்தப்பட்டவாளுக்கு அதுக்கு மேல பெருசா தெரியும். அதனால பகவான் பார்த்தா ஆழ்வார்கள் வந்தும் பரதத்துவத்தை எல்லாம் நிர்ணயம் பண்ணாலும் கூட பெரிய ஜனக்கூட்டங்களை அப்படியே மோட்சத்துக்கு அழிச்சிட்டு வரக்கூடிய பலம் இல்லாம இருந்தால அப்ப பகவான் ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை பண்றான். இத்தனை ஜனங்களையும் கட்டி இழுத்து வைகுந்தத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பலம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தான். அப்படின்னு பகவான் ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆதிசேஷன் பகவானை பார்த்து கேட்டார், சுவாமி இவ்வளவு என்ன தீர்க்கமான ஆலோசனை பண்றேன், ஏதான அவதாரம் பண்றேன்னா டக்கு டக்குன்னு தீர்மானம் பண்ணுவேள், உடனே அவதாரம் பண்ணுவேள், ரொம்ப யோசிக்கிறது இல்லை. பகவான் தான் அவதாரம் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறதே இல்லை. இரண்ய கசிபு வரம் கேட்கிற சமயத்திலேயே பகவான் முடிவு பண்ணிட்டா நரசிம்ம அவதாரம் அப்படின்னு, இரண்யாசன வதம் பண்றதுக்குனே வராக அவதாரம் தீர்மானம் பண்ணிட்டான். ராவணன் மனிதர்களால மரணம் வரப்படாதுன்னு கேட்கும் பொழுதே பகவான் தான் ராமனா வரணும்னு சங்கல்பம் பண்ணிவிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரமும் டக்கு 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 டக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டான் பகவான். ஒரு நாள் ஆதிசேஷன் கேட்டார், இவ்வளவு தீர்க்கமா இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன சுவாமி, என்ன இவ்வளவு யோசனை என்ன? உடனே பகவான் சொன்னார், இல்லப்பா கலியுகத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப அடிக்கட்டு போயிட்டு இருக்காங்க, அது கலியுடைய தோஷம். கலியில ஆயுசு அல்பம், புத்தி மந்தம், ஒரு தீர்மானம் இல்லை, ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை. அதனால மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபத்ருதாக பிராயேன அல்பாயுஷ சவ்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபத்ருதாக. கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய புத்தி மந்தம், ஆயுசு மந்தம், அல்பாயுசு, பெரிய ஒரு சத்தை இல்லை அப்படின்னு பாகவதமே சொல்றோம். ஆழ்வார்கள்லாம் வந்துட்டார்கள், அழகா எல்லாம் பண்றா, ஸ்ரீமன் நாதமணிகள் வந்துட்டார், சுவாமி ஆள வந்தார் வந்தாச்சு, ஆனாலும் எல்லா ஜனங்களையும் கட்டி இழுத்து வைகுந்தத்தை கொண்டு சேர்ப்பிக்கும்படியான ஒரு ஆச்சாரியனை நான் தேடுறேன். ஒரு பாகவதோத்தமனை பூமியில பிறப்பிக்க வச்சு அவன் மூலமா லோகத்தை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டார் சுவாமி. உடனே ஆதிசேஷன், அப்படியா சுவாமி, நல்லது, நீங்க சொன்னா யார் வேணா கேட்பா, எல்லாராலையும் முடியும், எல்லாரையும் நீங்கள் சுமக்கிறீர்கள், உங்களை பக்தர்கள் சுமக்கிறா, அதனால உங்களையே சுமக்கக்கூடிய பக்தர்களால முடியாத காரியம் லோகத்துல உண்டோ அப்படின்னா. உடனே பகவான் ஆதிசேஷனை பார்த்து என்ன சொன்னா என்ன சொன்னாய் அப்படின்னா, நீங்க எல்லாரையும் சுமக்கிறீர்கள், உங்களை பக்தர்கள் சுமக்கிறா, அதனால உங்களுடைய பக்தர்களால முடியாத காரியம்ன்றது ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டார். உடனே பகவான் பார்த்தார், நீயும் தானே என்ன சுமக்கிறாய் அப்படின்னா. ஆதிசேஷன் சொன்னார், அடியனுடைய பாக்கியம் அது, உங்களை சுமக்கிறதே ஒரு சுகம், ஒரு சின்ன குழந்தை மடியில வச்சிருக்கிறது கஷ்டமா, அது ஒரு சுகம்தான். அதே ஒரு பத்து கிலோ வீட்டு எடுத்துட்டு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா கஷ்டம், தண்டத்துக்கு தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு, லக்கேஜ் தூக்க வேண்டியிருக்கு, கோபம் வரும். அதே ஒரு குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நம்ம இடத்துல ரொம்ப பிரீத்தியா இருக்குன்னா அதை தூக்கிட்டு ஒரு மணி நேரம் கூட நடப்போம். ஏன்னா அது ஒரு சுகமான சுமை, சில விஷயங்கள்லாம் சுகமான சுமை. சாதாரணமா மனுஷ அவாவா உடம்ப தூக்கி நடக்கிறதே கஷ்டம், ஆனா அந்த கோவில்ல கைங்கரியம் பண்றவர்கள்லாம் சுவாமியை தூக்கிட்டு நடப்பான். அதுவும் ஆழ்வார்த்தல ஒன்பது கிரட சேவையும் போதெல்லாம் இந்த பெருமாளை தூக்கிட்டு வீதி வீதியா நடப்பா. ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து ஆழ்வார்த்தி நடந்தே வருவான் பெருமாளை தூக்கிட்டு, திருத்தலை வில்லி மங்கலத்திலேருந்து ரெட்ட திருப்பதிலேருந்து சுவாமியை தூக்கிட்டு வேலை பண்ணிட்டு வருவா. தாமரவண்ணி கடந்து வந்து இந்த ஒன்பது கடைசியை முடிச்சுட்டு உடனே பெருமாளை தூக்கிட்டு வேற கிளம்புவார். அவள் தோளுக்கு யார் பலம் தர, பகவான சுமக்கிறதுனால அவளுக்கு அது கனமா தெரியறதில்லை. திருவனந்தபுரத்துல பத்மநாபர் உற்சவம் நடக்கும், அதுல பகவான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனத்துல வருவார். ஒரு நாள் பல்லக்குல வருவார், ஒரு நாள் கருட வாகனத்துல வருவார், ஒரு நாள் இந்திர வாகனம்னு ரொம்ப கனம். அதுதான் இந்த கோவிலுடைய கோபுரம் மாதிரியே ரிப்ளிகா இருக்கும். அதுக்குள்ள சுவாமி வருவார், இப்ப இந்திர வாகனம்னு அவ்வளவு கனமா இருக்கும். அதை தூக்கெண்டு அப்படி மூணு பிரதட்சணம் பண்ணுவார். அதை விட ஆச்சரியம், பத்மநாபரை கோவில்ல இருந்து தூக்கிண்டு சங்குமுகம் கடற்கரை கழி அழிச்சுட்டு போவா. சப்பரத்துல பல்லக்கில் தூக்கிட்டு போவா. எங்கேருந்துதான் அவளுக்கு கூட நடக்கிறவா களைச்சு போயிடுவோம். பத்மநாபரோட போயிட்டு நடந்து வரத்துக்கு போறதா களைச்சு போயிட்டு பாதி பேர் போகும்போது நடந்து போவா, வரும்போது கார்ல வந்துடுவா, இல்லாட்டி கிளம்புற கொஞ்ச தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் கார்ல வந்துடுவா. ஆனா அந்த சுவாமியை தூக்கிறவா அழகா தூக்கிண்டு வருவா, திரும்பி அவளே தூக்கிண்டு வருவா. ஒரு 7 கிலோமீட்டர் போயிட்டு வருவா, 14 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் எப்படிதான் தூக்கிட்டு வரனா, அது ஒரு சுகமான சுமை. அதனால ஆதிசேஷன் சொன்னார், உங்களை சுமக்கிறது ஒரு சுமையா சுமை, சுகமா இருக்கு. அப்ப உடனே பகவான் பார்த்தா, ஏன் நீயே போகலாமே பூலோகத்துக்கு, நீ தான் என்ன நல்லா சுமக்கறே, அப்ப ஒன்னால முடியும், என்னையே நீ தாங்குறே அப்படின்னா உனக்கு அந்த பலம் முடியும்னா பரமாத்மாவை தாங்கிறதுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அந்த காரியத்தை நீ பண்ற அப்படின்னா சாதாரண மனுஷால அழகா வசீகரிச்சு இந்த பரமபதத்துக்கு அழிச்சுண்டு வரக்கூடிய பலம் உனக்கு உண்டு. அது இல்லாதபடி ஏற்கனவே நீ லக்ஷ்மணனா வந்து கைங்கரியம் பண்ணிருக்க, பலராமனா வந்து எனக்கு ரட்சகனா இருந்திருக்க, இப்ப கலியுகத்திலையும் வாய் தப்பு ஒண்ணும் கிடையாது. கலியுகத்துல நீ அவதாரம் பண்ணாய் அப்படின்னா ஜனங்கள் உத்தாரணம் ஆயிடுவா, அதனால கலியில நீ குறக்கணும் அப்படின்னு சுவாமி உத்தரவு கொடுத்துட்டார். ஏன்னா ரொம்ப விசேஷமானவர் ஆதிசேஷன், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவளக்காம் கூம்பட்டாம், புல்கும் அணையாம் திருமார்க்கு அறவு. பொய்யாழ்வார் தன்னுடைய முதல் திருவந்தாதின்ற திவ்ய பிரபந்தத்தில் சொல்றார், பெருமாளுக்கு எல்லா விதத்திலையும் அந்தரங்க கிங்கரியம் பண்றதுல ஆதிசேஷனுக்கு சமானமா யாரும் இல்லை. பகவான் சேஷி, நம்ம அத்தனை பேருமே சேஷர்கள், அதுல ஆதி இவர். ஏன்னா அந்த பகவத் கைங்கரியத்துல அவ்வளவு ருச்சி. பகவான் இப்படி போறார் அப்படின்னா உடனே அவருக்கு குறை பிடிச்சிட்டு போறார். கிருஷ்ணாவதார காலத்திலே வசுதேவர் கிருஷ்ணனை தூக்கிட்டு போறார் பிறந்த உடனே. அப்ப வருணன் மழையை கொட்டான், பகவான் மேல மழைத்துளி படப்படாதுன்னு ஆதிசேஷன் குடையா பிடிச்சிட்டு போறாருன்னு காண கிடைக்க. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். நவதிருப்பதியில பார்க்கலாம், பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல நின்று இருப்பார், அப்ப குடையா இருப்பார் இந்த ஆதிசேஷன். அதே அதிவிசேஷமா நத்தம் வரகுண மங்கையில விஜயாசனரா பெருமாள் உட்கார்ந்து இருப்பார். அப்ப ஆதிசேஷனே சாரா இருக்கார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், அவ்வளவு அழகு. அதே நின்றால் மறுபடியாம், அதே பெருமாளை பார்த்த சாரதியா பார்க்கணும். திருவடி கீழே இருப்பார் ஆதிசேஷன், பகவானுக்கு பாதுக மாதிரி இருப்பார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மறவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவளக்காம் பூம்பட்டாம், புல்கும் அணையாம் திருமார்கரவு. அதே பெருமாள் படுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டாருன்னா உடனே இந்த ஆதிசேஷன் தன் உடம்பு பெருசாக்கிண்டு பெருமாளுக்கு பெட்டா மாறிடுறார். புளிங்குடி கடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். திருப்புளியங்குடியில படுத்துருப்பார், வரகுணம் அங்கையில உட்கார்ந்து இருப்பார், ஸ்ரீவைகுண்டத்துல நின்று இருப்பார். இவர் பொசிஷன் மாறுற மாதிரி ஆதிசேஷன் தன் பொசிஷனை மாத்திப்பார். பெருமாளுக்கு எப்படி இருந்தா ஹிதமோ அப்படி தன்னை மாத்திக்கிறாராம். பெருமாள் இஷ்டமே தனக்கு சுகம், உங்கள் சுகமே என் சுகம், உங்கள் சேவையே எங்கள் தேவைன்ற இல்லையா, அந்த மாதிரி பகவத் கைங்கரியத்துல அப்படி ஒரு ருச்சி ஆதிசேஷனுக்கு. அதனால ஏன் ஆதிசேஷா நீ பூமியில பிறந்தாய் அப்படின்னா ஜனங்கள் உத்தாரணமாவா, அதனாலே நீ பூமியில பிறக்கணும் அப்படின்னா. ஆதிசேஷனுக்கு கண்கள்ல ஆனந்த பாஷனம், அவருக்கு ஒரு ஆசை இருந்து கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரிகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டோம். கலியுகத்துல நிறைய பாகவதர்கள் ஆழ்வார்கள்லாம் வந்திருக்கா, நிறைய திவ்ய தேசங்கள்லாம் பிரகடனமா இருக்கு. அப்ப இந்த கலியுகத்துல பூமியில இறங்கினோம் அப்படின்னா நிறைய பகவத் அனுபவத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா கலி சாது அப்படின்னு பாகவதம் சொல்றது. கலி ரொம்ப சாதுவான், கலி ரொம்ப நல்லது. ஏன்னா பகவான் அனுபவிப்பதற்கு ஏற்றதான யுகம் எது அப்படின்னா கலியுகம் தான். நம்மெல்லாம் கலியுகத்துல வந்ததுனால நமக்கு ராகவேந்திரர், சைத்தன்ய மகாபிரபு, சன் துக்காராம், சுவாமி விவேகானந்தர் இவாளெல்லாம் பரிச்சு திரேதாயுகத்திலயோ துவாபரயுகத்திலயோ வந்திருந்தோம்னா ராமன், கிருஷ்ணன் மற்ற அவதாரங்கள்லாம் பரிச்சயமா இருக்கணும். ஒழிய அவதார புருஷர்கள் பரிச்சயமா இருக்க மாட்டான். நம்மளுடைய திரேதாயுகத்தை இருந்தா நமக்கு ரமண மகர்ஷி பத்தி தெரிய போறதா, துவாபரயுகத்தை பிறந்தோம்னா விவேகானந்தரை பத்தியோ பாரதியாரை பத்தியோ இல்லாட்டி ஆதிசங்கர பகவத் பாதரை பத்தியோ மத்வாச்சாரியரை பத்தியோ சுவாமி ராகவேந்திரரை பத்தியோ சம் துக்காராம பத்தியோ வல்லவாச்சாரியரை பத்தியோ ஜெயதேவரை பத்தியோ நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்கா. அதனால கலியுகத்துல பிறக்கிறவர்கள் தான் பரம பாக்யவான்கள். நிஜமாவே கலவுச்சந்தி சம்பவம்னு பாகவதத்திலேயே ரிஷி சொல்றார். கிருதேகம் திரேதாயுகத்துல இருக்கிறதா கூட கலியுகத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா இது பகவான் அனுபவிக்கிறது, பகவான் அடையிறது ரொம்ப சுலபம் அப்படின்றார். எல்லாம் கலியுகமே ஃபாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்றது, எல்லாம் வேகம், பகவான் வரைக்கும் வேகமா கிடைச்சிருவாராம் இந்த கலியுகத்தில். அதனால இந்த கலியில அவதாரம் பண்ணி பாகவத கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை. லக்ஷ்மணனா வந்தார், பலராமனா வந்தார், பகவத் கைங்கரியம் பண்ணிட்டார். இப்ப அதே ஆதிசேஷனுக்கு அதி விசேஷமா கலியுகத்துல பிறந்து பாகவத கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. பெருமாளும் உத்தரவு கொடுத்துட்டார். அப்ப உடனே ஆதிசேஷன் பகவானை பார்த்து, பிரபு நான் எங்க அவதாரம் பண்ணணும், யாருடைய குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ணுப்பா, உன் இஷ்டப்படி நான் நடக்கறேன். நிஜமாவே நம்ம வாழ்க்கையுடைய சகல விதமான விஷயங்களையும் பகவானுடைய இஷ்டம் அப்படின்னு ஒப்படைச்சிட்டோம்னா எங்க போனாலும் ஜெயிச்சிடலாம், எல்லா இடங்கள்லையும் நமக்கு சுகம் கிடைச்சிடும். ஏன்னா பகவானை தவிர வேற யாராலையும் நமக்கு நல்லதை உள்ளபடி யோசிக்கவே முடியாது. நம்ம எல்லாம் நல்லதுன்னு சொல்லி நிறைய கெடுதல்களை யோசிக்கிறோம், நல்லதுன்னு நினைச்சு நிறைய தேவையில்லாததெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஏதாவது பொம்மையோ செருப்போ இல்லாட்டி ஏதாவது ட்ரெஸ்ஸோ வாங்கி கொடுத்தோம்னா அதை விட அது வந்த கவரு டப்பா தான் குழந்தைக்கு வசத்தியா தெரியும், அதை வச்சுன்னு விளையாடுஞ்சுக்கும். 1000 ரூபாய் பொம்மை வாங்கி கொடுத்தோம்னா இது 1000 ரூபாய் பொம்மை அனுபவிக்காது, அதை வாங்கி கொடுத்த டப்பாவை வச்சு அழகாக அனுபவிச்சுக்கும். விலை எதுக்கு அதிகமோ அதை பெருசா கொண்டாட மாட்டேன். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் பிராதானியம் கொடுத்துட்டு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு பிடிச்சுட்டு இருக்கும். நிரந்தரம் இல்லாத லோகத்துல இதெல்லாம் எனக்கு பர்மனண்டா வேணும்னு நினைக்கிறோம். நாமே பர்மனன்ட் கிடையாது. பர்மனண்டான பகவான கடைசியா அப்புறமா அனுபவிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும். எது உடனேயே அனுபவிக்கணுமோ, எது அவசரமா அனுபவிக்கணுமோ அத அப்புறம் அனுபவிக்கலாம், அப்புறம் அனுபவிக்கலாம், அப்புறம் அனுபவிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணிடுறோம். எதெல்லாம் பொறுமையா அனுபவிக்கலாமோ, எதெல்லாம் எப்படி இருந்தாலும் அனுபவிப்போமோ, அந்த லௌகீக விஷயங்களை ரொம்ப அவசரமா அனுபவிக்கிறோம். பகவத் விஷயத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கும். அதனால நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவன் இஷ்டம்னு ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் அவன் பண்ணுவான். அதனால ஆதிசேஷன் பகவானை பார்த்து சொல்லிட்டா, பிரபு நீ என்ன சொல்றியோ, எங்க அவதாரம் பண்ண சொல்றியோ, என்ன காரியங்களை பண்ண சொல்றியோ அத்தனையும் நான் பண்றேன். அடியே உன்னுடைய தாசானு தாசம். இந்த மனசு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை சுகமா இருக்கும், அது மறந்து போயிடும். நம்ம பகவத் தாசன், நம்ம பகவானுடைய குழந்தைன்ற ஒரு சிந்தனை நம்மளை விட்டு போயிடுறது. அது வர வைக்கிறதுக்கு தான் உபன்யாசம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அது வர வைக்கிறதுக்கு தான் கோவில் போக வேண்டியிருக்கு, அதுக்குதான் பஜனை பண்ண சொல்றோம், அதுக்குதான் ஏகாதசி விரதம். எது நம்முடைய அடையாளம், நமக்கு ஒரு ஐடென்டிட்டி சொல்றோம் இல்லையா, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி உண்டு. நமக்கு எல்லாருக்கும் அடையாளம் எதுன்னா நம்ம பகவானுடைய குழந்தைகள், இதுதான் நம்முடைய பர்மனன்ட் அடையாளம். நம்ம சொல்ற எல்லா அடையாளங்களும் நம்முடைய சரீரத்தை அஸ்திவாரமா கொண்டு சொல்றோம். இந்த படிப்பு படிச்சிருக்கேன், நான் இந்த ஊர்க்காரா, இந்த பாஷை பேசுறவர்கள், எங்க குலம் இது, என்னுடைய ஜாதி இது, நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன், இந்த பதவியில இருக்கேன், இவ்வளவு லிஸ்ட் போடணும் பாருங்க, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய தோப்பனார், இன்னாருடைய குழந்தை, இன்னாருடைய சகோதரன், எல்லா அடையாளங்களும் சரீரத்துக்கு. ஆத்மாவுக்கு ஒரே ஒரு அடையாளம், பகவானுடைய குழந்தை, பகவானுடைய தாசன், பகவானுடைய தாசி. யாரையாவது பார்த்து ஆண்டாள் யார் அப்படின்னா கிருஷ்ண பக்தி, இவ்வளவுதான் அடையாளம். அவளுக்கு வேறதான அடையாளம் சொல்றோமா, நீராயார் கிருஷ்ண பக்தி, ஆஞ்சநேயர் யார் இது தெரியாத ராமபக்தர், இதுக்கு மேல அதுக்கப்புறம் தான் அவ ஆஞ்சநேயருடைய பிள்ளை, கேசரி மகாராஜாவுடைய புத்திரன், இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஆஞ்சநேயன் யார், அனுமான் யார், உலகத்துல யாரு கேட்டா முதல்ல சொல்றது ராமபக்தன், இவ்வளவுதான். அதுக்கப்புறமா தான் மற்ற அடையாளங்கள் எல்லாம். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த அடையாளம் தான் நிலையானது. அந்த அடையாளத்தை மறந்துட்டோம். நம்முடைய பரமபிதா பகவான், தாயார் ஸ்வயம் தாயார், இவா ரெண்டு பேரையும் விட்டுட்டோம். மற்றெல்லாம் இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கோம். அதனால அவன் இஷ்டம் அப்படின்னு வாழ்ந்துடும் அந்த அடையாளம். அதனால ஆதிசேஷன் சொன்னார், பிரபோ நீ எப்படி ஆசைப்படுறையோ, எந்த விதத்துல வாழணும்னு நினைக்கிறையோ, எங்க வாழணும்னு நினைக்கிறையோ, யாருடைய புத்திரனா பிறக்கணும்னு நினைக்கிறையோ, அதன்படியே நான் செய்யணும். எனக்கு தெரியாது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஒவ்வொரு நாளுமே எழுந்துக்கும் பொழுது எனக்கு இது ஒன்னும் தெரியாது, நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி என்னை இருக்கவே, அப்படி எழுந்து பாருங்க, நிஜமாவே உங்களே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. பகவான் இஷ்டமா இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை சுகமா இருக்கும். இல்லாட்டி உள்ளுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும், ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்தின்றே இருக்கும். பகவான் இஷ்டம் ரொம்ப சுலபமான வழி, வாழ்க்கிற வாழறதுக்கு ரொம்ப சுலபமான வழி இதுதான். மித்திரர்லாம் அப்படிதான் இருந்தார், கிருஷ்ணா உன்னிஷ்டம். பெரியாள் அப்படிதான், கிருஷ்ணா உன்னிஷ்டம். அதுக்கு மேல அவ என்னுடைய இஷ்டம் இது. நம்ம பிரார்த்தனைகள்லாம் கவனிச்சு பாருங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நடத்தி கொடு. இது பகவான் நம்ம பிளாக்மெயில் பண்ணிருக்கோம். அவன் வேறதான குடுக்கறதா இருந்தா கூட, இதை விட வசத்தியா குடுக்கறதா இருந்தா கூட, இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பண்றோம்னா, நம்முடைய ஆசைக்கு பகவான வளைக்கணும்னு ஆசைப்படுறோமே ஒழிய, பகவானுடைய ஆசைக்கு நம்ம யாரும் வளைய தயாரா இல்லை. ஆனா மகாத்மாக்கள், மகதிகள், ஞானிகள், பாகவதோத்தமர்கள்லாம் பகவானுடைய இஷ்டமே என் இஷ்டம், இதுக்கு மேல அதை யோசிக்கிறதே இல்லை. அதனாலதான் ரொம்ப சௌகரியமா இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே பகவான் பகவானுக்கு எல்லாம் கேட்கிறான், இன்னைக்கு காட்டுல நாட்டுக்கு வந்துரு பகவான், சரிராமா உன் இஷ்டம், உன்னுடைய இஷ்டம் அதுன்னா அதுபடியே நான் இருக்கேன், ராஜ்ய பரிபாலனான பண்றேன், பாதையை கூட அதை வச்சுட்டு பண்றேன்னுட்டான். அதனாலதான் இன்னைக்கும் பகவனுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னா ராமன் இஷ்டம் அப்படின்னு இருந்துட்டான். அந்த மனசு வரணும். ஆதிசேஷன் பகவானிடத்துல சொல்லிட்டா, ஹே பிரபோ ஹே நாராயணா, நான் லக்ஷ்மணனா வந்ததும் உன்னிஷ்டம், பலராமனா வந்ததும் உன்னிஷ்டம், இப்ப நான் என்னவா வரணும்னு நினைக்கிறியோ அதுவும் உன்னிஷ்டம் அப்படின்ட்டான். உடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டா, தகுந்த காலத்துல ஆச்சரியமா நீ எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்ட்டார் பகவான். இப்படி வைகுந்தத்தில் இந்த டிஸ்கஷன்லாம் அப்படி நடந்துச்சு. அதே சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்துல சுவாமி ஆளவந்தார், ரொம்ப விசேஷமான ஆச்சாரி, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம், அந்த யாமுனாச்சாரி என்ற யமுனை தலைவன் ஆளவந்தார். நிஜமாவே வைஷ்ணவ சித்தாந்தம் அடைஞ்ச பரம பாக்யவான், பரம ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா சுவாமி ஆளவந்தார். நிஜமாவே நம்ம எல்லாம் ஆளவந்தார், என்னை ஆளவந்தீரே அப்படின்னு ஒரு ராணிதான் சொன்னான் அவரை பார்த்து. அந்த ஆளவந்தார் ரங்கநாதனிடத்துல பிரார்த்தனை பண்ணார். இத்தனைக்கும் ஆளவந்தாருக்கு நல்ல சிஷ்யர்கள் இருக்கா, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவரங்க பெருமாளரையர், பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கட்சி நம்பிகள், திருமாலையாண்டான் நிறைய சிஷ்யா இருக்கா. ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு கவலையா, தனக்கப்புறமா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை யார் தலைமையில இருந்து நடத்த போறா, யார் அந்த உத்தமன், ஹே ரங்கா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அப்புறமா யார் இந்த பீடத்தை அலங்காரம் பண்ணணும், இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை வழி நடத்தணும், நீ தீர்மானிக்கிறையோ அவனை எனக்கு காட்டு, என்னுடைய அல்ப புத்திக்கு தெரியல, நீ எனக்கு காட்டு, நீ எனக்கு கிருப பண்ணுன்னு பிரார்த்திக்கிறார். மகாத்மாக்கள் வரைக்கும் சரணாகதி தான் உபாயமா வச்சிருக்க, உலகத்தை எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு ரொம்ப சுலபம் இதுன்னா, எனக்கு தெரியல நீ காப்பாட்டு, எனக்கு தெரியல நீ நடத்தி கொடு, எனக்கு தெரியல நீ வழிகாட்டு, தானா வழி கிடைக்கும். தெரியாத ஒரு ஊருக்கு போறோம், வழி தெரியல, உடனே யாருடைய கேட்கிறோம், அவள் வழி காட்டலாம் இல்லையா, அந்த மனுஷால நம்ம நம்புறோம், அவளை மதிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும்னா எனக்கு வழி தெரியல சொல்ல முடியுமா அப்படின்னா, உடனே அவ நம்ம அவளை மதிச்சு கேட்கிறோன்ற ஒரு காரணத்துக்காக வழி காட்டலாம்னா, பரமாத்மாவை மதிச்சு அவனிடத்துல படைச்சுட்டா வழி காட்ட மாட்டான். அதுவும் பகவான் கீதையில சொல்றான், அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியஹம். யார் என்னையே நினைச்சிட்டு இருக்காளோ, என்னையே பூஜை பண்ணிட்டு இருக்காளோ, என்னையே உபாசனை பண்ணிட்டு இருக்காளோ, அவளுடைய வாழ்க்கையையும் தேவையையும் நான் கவனித்துக் கொள்கின்றேன். நம்ம சொல்லுவோம் ஹாயா இருந்தா போதும், அந்த ஹாயா இருக்கிறதுக்காகத்தான் சரணாகதி. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ நடத்து, நீ சௌகரியமா இருக்கு. நம்ம இதை பத்தியா கவலைப்படுறோமா, கரண்ட் லைட்டை போட்டா சுவிட்சை போட்டா லைட் இல்லைன்னா ஃபேன் ஓடும், கரண்ட் எப்படி அவயர் கொண்டு வரா, அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை, நமக்கு கரண்ட் வேணும். இதுக்கு வேணும் யோசிக்கிறது இல்லையே, எங்காத்துல கரண்ட் வேணும், இத்தனை விஷயங்கள் யூஸ் பண்றோம், இதுக்கு கரண்ட் வேணும், மாசம் அவ்வளவு பில்லு கட்டணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லையா, அதெல்லாம் கவர்மெண்டோட பாடுன்றோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையுடைய பாட்டை பகவானத்தை படிச்சுட்டா பகவான் நான் நடத்துறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க. அதனால ஆளவந்தாரும் ரங்கராஜனிடத்துல சரணாகதி பண்ணார். ரங்கனிடத்துல பண்ற சரணாகதி யாரா யாருக்கும் இதுவரைக்கும் வீண் போனதே கிடையாது. ரங்கராஜன் ராஜாதி ராஜன், எல்லாருடைய பிரார்த்தனையும் செவிசாய்க்கிற ஒரு சுவாமி ரங்கநாதன். ராமச்சந்திரமூர்த்தியே காட்டுக்கு போகிறதுக்கு ரங்கநாதன் காலில் தான் விழுந்தா அப்படின்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். கைகேயி கூணி இவாளெல்லாம் தூண்டி விட்டு ராமனுடைய பட்டாபிஷேகத்தை கெடுத்த நல்ல காரியத்தை பண்ணது யாருன்னா ரங்கநாதன் தான். கைகேயி கூணி எல்லாம் பாவம், எல்லாத்தையும் ஒரே காரணகர்த்தா ரங்கநாதன் தான். கைகேயி கூட ஒரு ஸ்திதியில தசரதர் ஒரு சிதில காலில் விழ போயிட்டான், ஏ கைகே இந்த வரம் கேட்காத ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாம், அவ காலை பிடிக்க போனாலும். அப்ப ரங்கநாதன் ராமனை பார்த்து சொன்னார், ராமானி ஆசைப்பட்டபடி எல்லாம் நான் பிளான் பண்ணி அழகா பண்ணேன், ஆனா உங்க அப்பா கைகேயி காலில் விழ போறார், கைகேயுடைய மனசுல ஈரம் வந்துடுத்து, அதனால அவன் இந்த வரம் வேண்டான்னு சொல்ல போறான்னு உடனே ராமன் ரங்கநாதன் பார்த்து இறுக்கி பிடிச்சினான், ரங்கா நான் உன் பாதத்தை பிடிச்சுட்டேன், எப்படியாவது அந்த காட்டுக்கு அனுப்பவே, உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்னுட்டா. உடனே ரங்கநாதன் அப்பதான் ராமன் என் காலில் விழுந்துட்டானே சொல்லி கைகேயி மனசை கல்லாக்கி காட்டுக்கு போய்த்தான் ஆகணும்னு ஒத்த காலில் நிக்க வச்சான். அதனாலதான் ராமனே ஆராதனை பண்ணதுனாலதான் ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு பேர், பெருமாளே ஆராதனை பண்ண பெருமாள், அதனாலே பெரிய பெருமாள்னு திருநாள். அதனால சுவாமி ஆள வந்தாரும் ரங்கநாதன் இடத்துல சரணாகதி பண்ணார். ரங்கநாதன் நல்லா நல்லபடியா நடக்கும், ஒன்னும் கவலைப்படாதே, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு. சத்தியம், எதுக்கு கோவிலுக்கு போறோம், எல்லாம் உன் பொறுப்புல படைச்சுட்ட, நீ பாத்துக்கோ. கவலைப்படுறதுக்காக அழகத்துக்காக புலம்புறதுக்காக கோவில் இல்லை, என்னுடைய எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன், நீ நடத்து, உன்னால நடத்த முடியும் அப்படின்னு நம்ம பொறுப்பா பகவானுக்கு ஒப்படைக்கிறதுக்காக தான் கோவிலுக்கே போறோம். அந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அதே சமயத்துல அவருடைய சிஷ்யர் பெரிய திருமலை நம்பிகள், ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியம், மலையப்ப சுவாமிக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்றார் சுவாமி அம்மாள். நம்ம சரீரத்துல பலம் இருக்கும் பொழுதே மலையப்ப சுவாமிக்கு எவ்வளவு முடியுமோ கைங்கரியம் பண்ணிடும். இன்னைக்கும் பார்க்கலாம், எல்லாரும் ஆசைப்பட்டு போய் கைங்கரியம் பண்ற ஒரு இடம் அப்படின்னா திருமலை தான். அதாவது நான் சர்வீஸ் பண்ண போறேன், சர்வீஸ் பண்ண போறேன், சர்வீஸ் பண்ண போறேன், யாராவது ஸ்ரீரங்கம் போறவளா, மேல்கூட போறவளா, அதுக்கெல்லாம் போற ஒரு 50 பேர் 100 பேர் தேர்னா பெரிய விஷயம். மலையப்ப சுவாமிக்கு 365 நாளும் கூட்டம் கூட்டமா போய் சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பான். இந்த பெரிய திருமலை நம்பிகள்ன்ற மகாத்மா ஸ்ரீசைல பூர்ணர்னு அவருக்கு திருநாமம், ரொம்ப பூர்ணமா இருக்க, அதனால நம்பினே திருநாமம், பக்தியில ஆழங்கால் பற்றிருக்கார். பகவானையும் நம்பின்னு சொல்லுவோம், பக்தாளையும் நம்பின்னு சொல்லுவோம். பகவான் கல்யாண குணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அதனாலே அவனை நம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பகவானையே பூரணமா நம்பி ஆழங்கால் பட்டிருக்கா இல்லையா பக்தர்கள், அவர்களையும் நம்பி பக்திய பூரணத்துவம் அடைஞ்சவாளையும் நம்பி. அந்த மாதிரி பெரிய திருமலை நம்பிகள்னு ஒரு மகாத்மா, அவர் ஒரு காலத்துல பாப விநாசத்துல இருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போவா. பகவானுடைய திருமஞ்சனத்துக்கு சுவாமி புஷ்கரணியில இருந்து கிடையாது, பாப விநாசத்துல இருந்து பெருமாளுக்கு எடுத்து. அவ்வளவு தூரம் இன்னைக்கே பார்த்தா நிறைய தூரம் போகணும், 4-5 கிலோமீட்டரா இருக்கும். அத்தனை தூரம் போய் பாப விநாசத்துல இறங்கி பெருமாளுக்கு ஜலம் எடுத்துட்டு வருவார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல இவ்வளவு தூரம் எனக்காக இந்த பக்தன் சுமப்படுறானே, இவன் நடைய குறைக்கணும்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டான். ஒரு நாள் அழகா இந்த பெரிய திருமலை நம்பிகள் பகவானுக்காக தோள்ல அழகா குடத்துல தீர்த்தம் எடுத்துண்டு வெங்கடநாதனுடைய திருநாமத்தை ஜெபிச்சுன்னு அப்படி வர, ஸ்ரீனிவாசா கோவிந்தா வெங்கடேசா கோவிந்தா அப்படின்னு அப்படி ஜெபிச்சுட்டு வரும்போது காடு தானே, அப்ப அந்த காட்டுல ஒரு வேடம் எதிர்க்க வரான். உடனே தாத்த அப்படின்ற தாத்தன்னா அப்பா அப்படின்னு அர்த்தம். பார்த்துட்டு இவரை பார்த்து கை கூப்பிட்டு தாத்த ரொம்ப தாகிக்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை தாத்த தாத்த அப்படின்னு அப்பா அப்படின்னு அர்த்தம். உடனே அழகா ரொம்ப தாகிக்கிறது, கொஞ்சம் ஜலம் கொடுங்கோளே அப்படின்ற. அப்ப உடனே பெரிய திருமலை நம்பிகள் சொல்ற, அப்பா இது பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு எடுத்துட்டு போற ஜலம், அதனால அதை நான் கொடுக்க மாட்டேன். உடனே சொன்னா இல்லையே, பரோபகாரம் ஹிதம் சரீரம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், ஒரு அவசரத்துல கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், அவசியத்துல கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. உடனே ஒரு சொன்ன வாஸ்தவம், அவசரம் அவசியம் நானும் கொடுத்திருப்பேன், உனக்கு உசுறு போற மாதிரி இருக்கு, நீ கீழே விழுந்து கிடக்கலன்னு அந்த ஜலத்தை நான் கொடுத்திருப்பேன். ஆனா கை கால் நல்லா தான் இருக்கா, இல்லாட்டி கை கால் நடக்க முடியல, உன்னால போய் ஜலம் எடுத்து சாப்பிட முடியாதுன்னா அந்த ஜலத்தை நான் கொடுத்திருப்பேன், உனக்கு சரீரத்துல பலம் இருக்கு, உசுறு போகிற மாதிரி நிலைமையும் இல்லை, அதனால உனக்கோ இனி காட்டில் இருக்க வேடு வந்தா. இங்கதான் நிறைய அங்கங்க அருவிகள் உண்டு, திருமலையில ஒன்னும் அருவிக்கு குறவேடு, எங்க போனாலும் ஜலம் இருக்கும், எங்க போனாலும் ஒரு சுனை இருக்கும் தானா வரும், அதனால நீ பார்த்து எடுத்து குடிச்சுக்கலாம், எனக்கு பகவானுக்கு திருமஞ்சனத்துக்கு சமயமா எடுத்து நான் உனக்கு கொடுத்தேன்னா திரும்பி புதுசா ஜலம் எடுத்துட்டு வரணும், பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு நேரமா எடுத்துனா கஷ்டம், அதனால வழிவிட்டு விலகு நான் கிளம்புறேன் அப்படின்னா. இவனுக்கு ஒரு ரோஷம் வந்துடுத்து, இவ்வளவு அழகா சாஸ்திரம் எல்லாம் பேசுறா, தமிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு. சகாயம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது, ஆனா சகாயமும் நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உபகாரம் கூட சத்பாத்திரத்துல பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்தேலோ ரெம்பாவா. ஆண்டாள் திருப்பாவையில சொல்றா, தகுதியான அதிகாரிகளுக்கு யாருக்கு தேவை அவளுக்கு கொடுத்தாதான் அது தானம். எத்தனையோ பேர் ஏமாத்துவ பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டு அவளுக்கெல்லாம் நம்ம தான் தானம் கொடுத்தா வச்சுக்கோங்க, அவளுடைய பாபத்துல நமக்கு பங்கு வந்து சேர்ந்து, அதனாலதான் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் கொடுக்கணும் அவசியமே கிடையாது, அவளுடைய தகுதிய உத்தேசிச்சுதான் தான தர்மங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நியதி உண்டு. ஏன்னா சம்சாரிகள் எல்லா விதத்திலையும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்றது தர்மம், அதனாலதான் தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படின்னு பெரியவா சொல்றா அப்படின்னா. அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த வேடு நான் பார்த்தா இவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. உடனே அவனுக்கு ரோஷம் வந்துடுத்து, அம்பு எடுத்து அவர் பெருமாளுக்கு ஜலம் எடுத்துட்டு போற அந்த பாத்திரத்தை ஓட்ட போட்டு அதுவே வெளியக்கூடிய ஜலத்தை பின்னாடியே குடிச்சிட்டு போயிட்டான். இவர் பார்த்தா என்னடா திடீர்னு ஜலபாத்திரம் கனம் குறவா இருக்கு அப்படின்னு பார்த்தா இவன் ஓட்ட போட்டு ஜலத்தை எல்லாம் பின்னாடியே குடிச்சுட்டு வந்திருக்கான். சிரிச்சான் வேடுவன், நீங்க தரலன்னா என்ன சாமி, உங்க பாத்திரம் குடுத்துடுச்சு, அழகா குடிச்சுட்டேன் அப்படின்னு சார். உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு, ஏண்டா கொஞ்சம் கூட புத்தி கிடையாதா உனக்கு, பெருமாள் எடுத்துட்டு போற ஜலம்னு சொல்ற, அதவோ நீ குடிக்கலாமோ அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், அந்த வேடுவன் சொல்றான், நான் குடிக்காம அந்த ஜலத்தை வேற யார் குடிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா. உடனே அவருக்கு ஒன்னும் புரியல. அடுத்த க்ஷணம் பார்த்தா ஆச்சரியமா இந்த வேடுவன் ஸ்ரீனிவாசனா நிக்கிறான். ஒரு கணத்தை தூக்கி வாடி போடுறது, சுவாமி பிரபு நீரா அப்படின்னா. ஆமா, நீ இவ்வளவு தூரம் நடந்து தூக்கின்ற வரையே என் கால் வலிக்கிறதுப்பா, இவ்வளவு தூரம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் தானே தன் கையினாலே ஒரு அம்பு போட்டார் ஒரு பாறையில. உடனே அந்த பாறை இடுக்கலேந்து ஜலம் வந்து, அதுதான் இன்னைக்கும் ஆகாச கங்கை. அந்த ஆகாச கங்கை மட்டும் இன்னி வரைக்கும் என்ன எங்கேந்து வருன்னு யாருக்குமே தெரியாது. அது மலைக்குள்ளேன்னு எங்கேருந்தோ அந்த ஜலம் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் சுவீகரிக்கிறோம், அவ்வளவு வருஷமா வந்துட்டே இருக்கு. அதனாலதான் அவர் வம்சத்துக்கே தாத்தாச்சாரியா வம்சம்னு பேர், அவருடைய வம்சத்தாருக்கும் தாத்தாச்சாரிய வம்சம்னு பேர். பகவானே அவரை தாத்த அப்படின்னு கூப்பிட்டதுனால அவர் ஆச்சாரிய, அதனால தாத்தாச்சாரின்னு அவரை தான் சொல்றது அவர் வம்சத்தார். அவ்வளவு வசத்தி அந்த பெரிய திருமலை நம்பிகள்ன்ற மகாத்மா. இன்னைக்கும் அவர் வம்சத்தார் நிறைய இடங்கள்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் வம்சத்தார் திருமலை திருப்பதியில கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா. இன்னைக்கும் மன்னார் கோவில்னு ஒரு இடம் உண்டு பிரம்மதேசம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல. அந்த இடத்துலதான் ஆச்சரியமா குலசேகராழ்வார் பரமபதிச்சார். அங்க பூஜை பண்ணப்பட்டக்கூடிய பக்தர் பெரிய திருமலை நம்பிகள் வம்சம்தான். அவ்வளவு ஆச்சரியம், அத்தனை விஷயம். நிறைய இடங்கள்ல பெரிய திருமலை நம்பிகளுடைய வம்சத்தா இருக்க மன்னார் கோவில் இருக்கிறது பெரிய நம்பிகளுடைய வம்சம். அதையும் கொஞ்சம் மாதிரி சொல்லிட்டேன், பெரிய நம்பிகளுடைய வம்சம் தான் மன்னார் கோவில்ல பூஜை பண்ற. நிறைய இடங்கள்ல இன்னைக்கும் பெரிய திருமலை நம்பிகளுடைய வம்சத்தா இருந்திருக்க. அந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கு ரெண்டு சகோதரிகள், பூமி பிராட்டி பெரிய பிராட்டி அப்படின்னு பேர். அவருக்கு பேர் காந்திமதியின்னு பேர். அவள் தான் மூத்தவள், அவளுக்கு ஒரு சகோதரி உண்டு. ரெண்டு பேரும் இந்த பெரிய திருமலை நம்பிகளுடைய சகோதரிகள். அவ ரெண்டு பேருக்கும் அழகா கல்யாணம் பண்ணிருக்கிறார். இதுல இந்த காந்திமதி அவ்வளவு அழகா, அந்த காந்திமதியே ஆசூரி கேசவ பெருமாள் அப்படின்ற ஒரு உத்தமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அவளுடைய சகோதரிய அதி விசேஷமா மதுர மங்களம், இன்னைக்கு பேரு மழலை மங்களம் அந்த காலத்துல. அதுல கமலநயன பக்தர் அப்படின்ற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ஆசூரி கேசவ பெருமாள் ஸ்ரீ பெரும்புதூர்ல ஆனந்தமா ஜோரா பகவத் தியானம் பண்ணிட்டு பிராமணர்கள் வாழும்படியான தர்மத்தை அழகா பிடிச்சென்று வாழ்வார். இன்னைக்கு காலகட்டத்துல பிராமணர்கள் அப்படின்னு சொன்னா ஆளே இல்லை, கூணல் போட்டு இருக்கிறதுனால பிராமணன் இல்லை, சம்ஸ்காரத்தினாலையும் பிராமணன் இல்லை. அவனுடைய கர்மா பழக்கம் வழக்கம் இதை கொண்டுதான் ஒருத்தனை பிராமணனா இல்லையா தீர்மானிக்க முடியும். குணங்களை கொண்டுதான் இவர் பிராமண தர்மம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரத்துல அதன்படியே இருக்க இந்த ஆசூரி கேசவ பெருமாள் அப்படின்ற சர்வக்கிருத தீட்சிதர். அவ்வளவு அழகு வடமா குலத்தைச் சேர்ந்தவர் இவர். அவரும் இந்த காந்திமதியுமா உத்தமமான தாம்பத்தியம் நடத்தின்றிருக்கார். உத்தமமான தாம்பத்தியம் அப்படின்னா பகவான பிராதான்யமா கொண்டு வாழற குடும்ப வாழ்க்கை. எல்லாருமே குடும்பத்துல இருக்கோம், எல்லாருமே குடும்பத்தை நடத்துறோம். ஆனா அவாவாளுடைய அகம்பாவம் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் இதை பிராதான்யமா வச்சு வாழும். பகவான பிராதான்யமா வச்சுட்டு வாழ்றவாளுடைய தாம்பத்தியம் தான் சிறந்தது. ஜெயதேவர் பத்மாவதி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இந்த ஆசூரி கேசவ பெருமாளும் காந்திமதியும் ரொம்ப அழகா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பகவத் பிரசாதம்னு ஸ்வீகரிச்சிருந்தார். நமக்கு கிடைச்சிருக்கிற பாரிய உலகத்துல வசதி தான், நமக்கு கிடைச்சிருக்கிற பர்த்தா உலகத்துல வசதி தான், நமக்கு கிடைச்சிருக்கிற குழந்தைகள் உலகத்துல வசதி தான், நமக்கு கிடைச்சிருக்க எல்லாமே நமக்குன்னு விசேஷமா தயாரிக்கப்பட்டது. ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ எல்லாம் சொல்ல இல்லையா, கரெக்டா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ, ஒரு போஸ்டா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு மொபைல் போனா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்முடைய அப்பா அம்மா பந்துக்கள் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி கணவன் மனைவி குழந்தை சகோதரன் சகோதரி எல்லாம் ஸ்பெஷலி மேட். நம்முடைய பிராரப்த கர்மாவை அனுசரிச்சு எல்லாத்தையும் பகவான் பண்ணி கொடுத்தான். எல்லாத்தையும் பகவத் பிரசாதமா ஸ்வீகரிக்கணும். பிரஹ்லாதன் இரண்யகசிபுவை பகவத் பிரசாதமா ஸ்வீகரிச்சான். நமக்கு அதனால மனசு உண்டா சொல்லுங்க, பகவான் என்னை ஏன் படுத்துறான்னு கேட்போம். இரண்யகசிபு மாதிரி ஒரு அப்பா இருந்தா என்னை படுத்துருமே அப்பாவா பிறந்த பகவானுக்கு கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்போம். வித்துர உலகத்திலேயே மோசமான பாசியா தான் திருதராஷ்டிரம். அதுக்கடுத்த வாழ்க்கை துரியோதனன் அப்பாவும் பிள்ளையும் பண்ண அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனா வித்துரர் அவர் ரெண்டு பேரும் பகவத் பிரசாதம் ஏத்துண்டு நாம ஜபம் பண்ணார். அக்ரூரர் கம்சன் மகாபாபி கிருஷ்ணன் அழிக்கணும்னே கங்கணம் கட்டினு அழகிறான். ஆனா அவனையும் பகவத் பிரசாதம் அப்படின்னு ஏத்துக்கிறார் அக்ரூரர். எல்லாமே பகவத் பிரசாதம் தான். எந்தெந்த விஷயங்கள் நடந்தா நம்ம பக்குவப்படுவோமோ அதுக்கேத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையிறது. சில பேருக்கு தட்டி கொடுத்து சொன்னா புரியும், சில பேருக்கு தட்டினா தான் புரியும், சில பேருக்கு அணைச்சு சொல்லி கொடுத்தா புரியும், சில பேருக்கு அடிச்சு சொன்னா தான் புரியும், சில பேர் கஷ்டம் வந்தாதான் பகவானை அனுபவிப்பான். பிரஹ்லாதன் பகவான் அனுபவிச்சான்னா என்ன பொறுத்த ஒரே காரணம் இரண்யகசிபு படுத்த டார்ச்சர் தான். இரண்யகசிபு கொஞ்சிருந்தான்னா சத்தியமா ஒரு நாள் கூட ஓம் நமோ நாராயணன் பிரஹ்லாதன் சொல்லிருக்கவே மாட்டான். துருவனுக்கு 5 வயசுல அவன் அப்பா மடியில உட்காரப்படாதுன்னு சுருச்சி தடுக்கல வச்சுக்கோங்களேன், ஆயுசு முழுக்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிருக்கவே மாட்டான். நன்னா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு அவமானம் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு பிரச்சனையில தான் நம்ம உலகத்தை புரிஞ்சுட்டு மேல வளர்ந்துருக்கோமே ஒழிய நம்மள உலகம் கொண்டாடும் பொழுது நம்ம வளரவே இல்லை. உலகம் கொண்டாடும் பொழுது நம்ம கீழே விழுந்திருக்கோம், பலபடி கீழே இறங்கியிருக்கோம். அகம்பாவத்துல ஒரு தடை, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு கேவலம், ஒரு அவமானம், இவையெல்லாம் தான் நம்மளை வளர்த்து விட்டுருக்கு. நன்ன பஞ்சபாண்டவர்களுக்கு நன்ன பலம் எப்ப கூடித்துன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டுல போனா பாருங்க, அப்பதான் அவளுக்கு கிருஷ்ணன் பூரணமாவே கிடைச்சான். திரௌபதிக்கு எப்படா பகவத் பலம் புரிஞ்சது அப்படின்னா, அவளுக்கு பெரிய அவமானம் வந்து சகாயம் பண்றதுக்கு ஆளே இல்லைன்ற சமயத்துலதான் கோவிந்தா புண்டரீ காட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு சொல்ல புடவையா சொல்றது. அது வரைக்கும் அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, அவள் பகவன் நாமத்துடைய பலம் அவளுக்கு ஒரு கஷ்டத்திலேதானே புரிஞ்சது. அதனால ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு அவமானமும் நமக்கு பகவானுடைய விசேஷ ஆசீர்வாதம், ஸ்பெஷல் பிளெஸிங், ஸ்பெஷல் பிரைஸ், அது போனஸ். ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு ஒரு போனஸ் தான், பகவான் ஸ்பெஷலா தன்னை கொடுக்கறதுக்காக பண்ற லீலைகள் அது. அதனால வர்றது அப்படியே ஏத்துக்கணும். இந்த ஆசூரி கேசவ பெருமாள் காந்திமதி ரெண்டு பேரும், இவர் எனக்கு பகவான் கொடுத்த பிரசாதம், இவள் எனக்கு பகவான் கொடுத்த பிரசாதம் அப்படின்னு எழுத்து, உத்தமமான தம்பதிகளா வாழதான். அவளுக்குள்ளயும் அழகா பேசிக்கிறா, சிரிப்பு எல்லாம் உண்டு. தெய்வத்தை பிராவாண்யமா வச்சுட்டா, தெய்வத்தை அஸ்திவாரமா கொண்டு ஒரு வாழ்க்கை, எல்லாருடைய தாம்பத்தியமும் விசேஷம்தான். தெய்வத்தை பிராவாண்யமா பல பேர் வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு தாம்பத்தியங்கள்லாம் தோத்து போயிடுறது, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சர்வசாதாரணமா டைவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்றனா, நீ பெரியவனா நான் பெரியவளான்ற ஈகோ தான். அங்க பகவான் பிராதாமியமா இருக்க வரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துலயும் தாத்தா பாட்டிகள்லாம் பாக்கலாம், எப்படி இந்த தாத்தா இந்த பாட்டி கல்யாணம் பார்த்தா, சமையல பாட்டி ஒசரமா இருப்பா, தாத்தா குட்டா குள்ளமா இருப்பா, பாட்டி பாட்டி நல்லா கலராப்பா, தாத்தா கண்ணவீரேன்னு இருப்பா. எனக்கு விதிச்சது இவ்வளவுதான் அப்படின்றதான், பகவான் எனக்கு இவ்வளவுதான் விதிச்சிருக்கான் அப்படின்றது. அது வர்றதை ஏத்துக்கிற உத்தமமான மனோபாவம். அதனால அந்த காலத்துல பெரியவா ஜெயிச்சா, அந்த காலத்துல குழந்தைகள் தோத்து போகிறது அப்படின்னா, வரதை ஏற்றிக்கக்கூடிய பக்குவம் இல்லை. சரி, பகவான் எனக்கு இதை கொடுத்திருக்கான், எனக்கு இவ்வளவுதான் விதிக்கப்பட்டிருக்குன்னு ஏத்துனுட்டோம் அப்படின்னா, என்னோட பிராப்தம் இவ்வளவுதான், எனக்கு பிராப்தம் இப்படிதான் அப்படின்வா. ரொம்ப அழகான வார்த்தை, எனக்கு பிராப்தம் இவ்வளவுதான் அப்படின்டுவான். இதுல நான் வாழ்க்கை பழகின்றா போதும், இதை விடாது அதை விடாதுன்னு போயிட்டு இருந்தா வாழ்க்கையில சுகம் கிடையாது. நமக்கு என்ன பிராப்தமோ அதை அனுபவிக்கணும். மெட்ராஸ் உட்காந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கு, குழம்பு என்ன பிரயோஜனம், நமக்கு பிராப்தம் அவ்வளவுதான். அந்த வெயில்ல நச நசம் வேறுக்கும்னா சரி, அதுக்கேற்ற மாதிரி என்ன உண்டா பண்ணிக்கணும். நம்ம புலம்புறதுனால மெட்ராஸ் வெயில் ஆகிட போறதா, உடனே அப்படி ஜில்லுன்னு ஆகிட போறா, அண்டார்டிகா கிளைமேட் வந்துட போறதா, ஒன்னும் வர போறது கிடையாது. நமக்கு பிராப்தம் இவ்வளவுதான். பாம்பேவே ஒரே கூட்டமா இருக்குன்னா, அந்த ஊருக்கு பிராப்தம் அவ்வளவுதான். அந்த கூட்டம் தான் பாம்பேல காப்பாத்திருந்துச்சு. அங்க ஆளே இல்லாம ட்ரெயின்ல போன ஆசைப்பட்டா, நம்மளே சொந்தமா ரயில்வே மினிஸ்டர் ஆகி ட்ரெயினை வாங்கி அதை உட்காந்தாதான் போக முடியும். அது வரைக்கும் நடக்க வேண்டாம். அந்த ஊருக்கு பிராப்தம் இவ்வளவுதான். எந்தெந்த இடத்துல நமக்கு என்னென்ன இருக்கோ அதுல வாழ பழகிக்கணும். இப்படி இருந்தா நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றது முட்டாள்தான். பகவான் ரொம்ப அழகா பாகவத்துல சொல்றான், மரங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறான் பிருந்தாவன லீலையில, இந்த மரங்கள்லாம் எவ்வளவு சமத்தா இருக்கு பா, அது எந்த இடத்துல நிஜமாவே நமக்கு ஒரு இடம் பிடிக்கலன்னா அந்த இடத்துக்கு மாற முடியாது. மரங்களுக்குலாம் அப்படி கிடையாது, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது எங்க வாழ்க்கை இருக்கோ கடைசி வரைக்கும் அங்கதான். ஒரு இடத்துல நட்டுட்டோம்னா அது அங்கேயே தானே வாழ்க்கை. அது என்ன பாடுபடுத்துவ சில பேர் மரத்தை கண்டா ஆகாது, குப்பை விழுறது, வெட்டி போடு வெட்டி போடு வெட்டி போடு, அது உடனே அவள்கிட்ட கோச்சு இந்த செத்து போகிறதா வெளில போகிறதா, அவளோடய போராடி வாழ்ந்துட்டு தானே இருக்கு. அந்த பக்குவம் வரணும், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் வேணும் வாழ்க்கை. சரி இன்னைக்கு இப்படிதான், சரி வாழ்ந்துட்டு போகும், நாளைக்கு இப்படிதானா, சரி வாழ்ந்துட்டு போகும். என்ன ஆயிட்டு போறது, ஒன்னும் ஆயிட்டு போறது கிடையாது. கொஞ்சம் கம்ஃபர்ட் குறையதான் குறைஞ்சிட்டு போட்டமே, அதனால வாழ்க்கையில ஒரு புது அனுபவம் கிடைக்கிறத அனுபவிச்சுட்டு போயிடுவோமே. புலம்புறதுனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுகத்தை இழக்கிறது. இந்த இடத்துல நமக்கு இவ்வளவு அனுபவங்கள் கிடைக்கிறதுனா, அதை அனுபவிக்கிறதுக்கே நமக்கு இன்னும் ஒழுங்கா வரல. அப்புறம் அப்படி இருந்தா அப்படி வாழ்வேன்றதெல்லாம் பைத்தியகாரத்தனம். கொடுத்திருக்கிறதுலயே உனக்கு வாழ்றதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா, அப்படி இருந்தா அப்படி இருப்பேன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். என்ன கிடைச்சிருக்கோ எப்படி இருக்கோ அதுல சந்தோஷமா வாழறதுதான் ஹிந்து தர்மம் சொல்றது. இப்படி இருந்தா அப்படி இருப்பேன்னு சொல்லவே சொல்லாது. உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல முதல்ல உனக்கு சந்தோஷமா இருக்க தெரியறதா பாரு. இருந்தோம்னா அதுக்கு அடுத்த லெவல் அழிச்சுருவோம், அதுக்கு அடுத்த லெவல். உடனே 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 போயிடுறது இல்லையே. ஏதாவது படிக்கணும் அப்படின்னா, அந்த சமந்த ஸ்டாண்டர்ட் பாடம் எல்லாம் நல்லா ஒழுங்கா படிச்சு, எனக்கு இது பிடிக்கல இவ்வளவுதான், நான் பேசாம டென்த் படிக்கணும்னா ஒத்துப்பாடா, இதை ஒழுங்கா படிச்சு இதை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம்னா சரி, இப்ப அவ எழுத்து படிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, அடுத்த லெவல் அழிச்சுட்டு போறாளா இல்லையா? அம்மாவுடைய மடியில இருக்கும். அதுக்கப்புறம் நீஞ்சறதுன்னு ஒரு சக்தி வந்தோம், நீஞ்ச ஆரம்பிக்கும். தவழறதுன்னு ஒரு பக்குவம் வந்தோம்னா தவழணும். நடக்கும்போது யாராவது தவழணுமா? இந்த அந்த பக்குவத்துக்கு பகவான் சரி இந்த வேலை முடிச்சுட்டவனே அடுத்தது 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 அழகா அழிச்சுட்டு போறானா இல்லையா? ராத்திரி வந்துருக்கோம், பகவான் தூக்கம் கொடுக்கறோம். ராத்தான வந்தா தூக்கத்தை எழுந்து எழுப்புறோம். பகவான் அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஏத்துண்டா போதும். இந்த ஆசூரி கேசவ பெருமாளும் காந்திமதி அம்மையாரும் பகவான் இந்த வாழ்க்கை அப்படி கொடுத்துருக்கான், சந்தோஷமா வாழலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம மதிக்கணும். முக்காவாசி நம்ம எல்லாம் அடுத்தவாழ பார்த்து வாழணும், அதுதான் பெரிய கஷ்டமே. நமக்கு என்ன இருக்கோ அதுல சந்தோஷமா வாழணும், அதுதான் வசதி. ரோஜா செடி வந்து அடவா நான் பூ தான் நல்லா இருக்கு, முள்ளு செடியா இருக்கேன்னு அது அழுதுன்னா பிரயோஜனமே இல்லை. அது அப்படி இருந்தா தான் நல்லது. தென்னம்மா தேங்காய்க்கு அவ்வளவு அழகா மட்டையெல்லாம் கொடுத்துருக்கா எலுமிச்சம்பழம், எனக்கும் அந்த மாதிரி பகவான் மட்டையெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை யாரும் யூஸ் பண்ணவே மாட்டோம். சத்தியமா யூஸ் பண்ண வர ஆளு இத்தினோண்டு ஒரு பழத்துக்காக மட்டையை உடிச்சுட்டு போல பைத்தியக்காரமா இருக்கு, இத்தினோண்டு இவ்வளவு சாப்பிடுவாளா அப்படின்னு ஒதுக்கி போயிடும். என்ன ஸ்திதியில சுவாமி நம்மளை வச்சிருக்காங்க, நம்ம உடம்பு முதற்கொண்டு எல்லாமே ஏதோ ஒரு காரணம் அப்படி வந்திருக்கு. அது அப்படியே ஏத்துண்டு அதுல வாழ்றவர்கள் தான் உலகத்துல ஜெயிக்கிறார்கள். பலமின் இருக்கிறதா ஜெயிக்கிறது, இன்னைக்கு இருக்கோமா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். பகவான் நமக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கைய கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அப்படி வாழ ஆரம்பிச்சுட்டோம்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும், அதான் காரணம். அந்த ட்ரெயின்ல அழிச்சுட்டு போனா அந்த ட்ரெயினை என்ஜாய் பண்ணும், பஸ்ல அழிச்சுட்டு போனா பஸ்ல என்ஜாய் பண்ணும், ஸ்டேஷன்ல அழிச்சுட்டு போனா ஸ்டேஷன் என்ஜாய் பண்ணும், பார்க் ஸ்டேஷன் போனா அதே என்ஜாய் பண்ணும், அடுத்த வாரத்துக்கு ஏஷன் போனா அதே என்ஜாய் பண்ணும். இப்படி இருந்தா தான் நான் என்ஜாய் பண்ணுவேன்னு அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறேன். நம்ம அதை திருப்பி அதை கெடுத்துடணும் வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் ரசிக்கிறது, குப்பை டப்பா வரைக்கும் ரசிக்கிறது. நம்ம சொன்ன சீ அது குப்பை அப்படின்னும், அதை கூட அழகா பாக்குறது. அதனால குப்பை டப்பாவோட அது விளையாடுற ஆசை வருது, செருப்பெல்லாம் எடுக்கிறதுன்னா அதுக்கு ரொம்ப அழகா தெரியறது. குழந்தைகளுடைய கண்ணு, குழந்தைகளுடைய ஹிருதயம், எல்லாமே வசதி, எல்லாமே அழகு, எல்லாமே ஆச்சரியம், எல்லாமே அற்புதம். நமக்கு எல்லாமே கேவலம். பெருமாள் கோவில்ல கொடுக்க பிரசாதம் வரைக்கும் டேஸ்டா இல்லைன்னு சொல்லுது. நிறைய கஷ்டங்கள் நமக்கு. பெருமாள் எல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்க ரசிக்கணும், அனுபவிக்கணும். ஆசூரி கேசவ பெருமாளும் காந்திமதியும் ரொம்ப அழகா பக்தி பண்ணிட்டு வாழ்ந்துருக்கான். அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இல்லையே அப்படின்னு, இது ஒரு யதார்த்தம். தசரத சக்கரவர்த்தி வரைக்கும் அந்த குறை உண்டு. ஜனக மகாராஜா பெரிய கர்மயோகி, அவர் கூட தனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கிற. ஏன்னா அந்த புத்திரனோ புத்திரியோ அவசியம், புத்துன்ற நரகத்திலே நம்மளை காப்பாற்றக்கூடியவர்கள் தான் புத்திரன் புத்திரி. ஆனா சமயத்தை அவளையும் நரகமா இருக்க வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அந்த புத்திரனும் புத்திரியும் நிஜமாவே பெரிய விசேஷம். கிரகஸ்த தர்மத்துல ஒரு பெரிய ஆனந்தம் அப்படின்னா அந்த குழந்தைகள், அதை ஒத்துண்டுதான் ஆகணும். அது பின்னாடி நம்மளை வச்சு காப்பாற்ற போறதோ இல்லாட்டி அவமரியாதை பண்ண போறதோ அதெல்லாம் ரெண்டாரு. ஆனா அது மழலையா இருக்கும் பொழுது நம்மளையே நம்பி நம்ம பின்னாடியே சுத்திண்டு நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிண்டு நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு அது பேசி நம்மளை பார்த்து சிரிச்சுண்டு நம்மளை கட்டி பிடிச்சுன்னு கொஞ்சம் அந்த சுகம் நிஜமாவே சம்சாரிகளுக்கு உலகத்துல எதிலையுமே கிடையாது. அதனாலதான் கிரகஸ்த தர்மத்துல குழந்தைகள் வசதி 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 சொன்னா எத்தனையோ அப்பா மக்கள் குழந்தைகள் பின்னாடி எவ்வளவோ பாடுபடுத்துறா. அப்ப கூட அந்த குழந்தைகள் பெருசா கோச்சிக்கிறது இல்ல, ரொம்ப வருத்தப்படுதுன்னு கேட்டா அதோடைய இளவயசு அது பண்ண விஷயங்களை நினைச்சு நினைச்சே காலத்தை ஓட்டிட்டு அது ஒரு நிஜமாவே பசுமரத்தாணி மாதிரி நம்ம மனசுல பதிஞ்சிருது. இப்படி பேசிட்டு அப்படி நடந்தது அந்த காலத்துல நம்ம சொன்னா கேட்கி இது நமக்கு இப்ப அட்வைஸ் பண்றது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் சொன்னா கேளேன், இப்ப உனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்க அதை நம்மள சொல்லணும். நம்ம தான் கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்திருப்போம், நம்ம தான் ஏபிசிடி சொல்லி கொடுத்துருப்போம், நம்ம தான் காலேஜ் நல்ல வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனா அது ஒரு தலையை எடுத்து கொடுத்தனா உனக்கு ஒண்ணுமே தெரிய சும்மா கடை அப்படின்னு ஆச்சரியம். அதோட நம்ம ரசிக்கிறோம். ஏன்னு கேட்டா நம்ம பார்த்து வளர்த்தது நம்ம சோறு போட்டு இதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தா இது நமக்கு புத்தி சொல்றது அப்படின்ட்டு. இந்த குழந்தை அப்படின்றது நிஜமாவே ஒரு பெரிய சுகம். தசரதமே ரொம்ப வருத்தப்படுறதுனால எனக்கு ஒரு புத்திரன் இல்லையே எல்லாம் நினைஞ்சிருக்கு. தசரதனுக்கு ஒரு குறை கிடையாது, ஜனங்கள் அவ்வளவு அழகா பாத்துக்கிறார். அயோத்தியால ஒரு குறை இல்லை, தசரதனுக்கு குமாரன் இல்ல தகப்பன்ற ஒரு ஸ்தானம்ன்ற அது மட்டும் இல்லைன்ற ஒரு குறையே தவிர தசரதனுக்கு ஒரு குறை கிடையாது. அசுரெல்லாம் நடுங்குவா தசரதனை பார்த்தா. அயோத்தியான்ற வார்த்தைக்கு யுத்தத்தினால் ஜெயிக்க முடியாத ஒரு இடம்னு பெயர், அவ்வளவு சிரேஷ்டம். ஆனா அவனுக்கே புத்திரன் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்து. அதுபோல இந்த ஆசூரி கேசவ பெருமாள் காந்திமதிக்கு புத்திரன் இல்லையே, ஒரு குழந்தை இல்லையேன்னு ஒரு ஏக்கம். ஏன்னா ஒரு புத்திரனோ புத்திரியோ அதி அவசியம் ஜென்மாவதம். ஏன்னு கேட்டா பித்ரு கடன்லேருந்து நம்ம வெளில வரணும்னா நமக்கு ஒரு வம்சம் வேணும். ரிஷி கடன், தேவ கடன், பூத கடன் நிறைய உண்டு. ரிஷி கடன் எல்லாம் வந்து அவ எழுதின அந்த புராண இதிகாசங்கள் வாசிக்கிறது, இல்லாட்டி அவ தியானம் பண்ணி கண்டுபிடிச்ச மந்திரங்களை ஜபிக்கிறது, இதெல்லாம் இதன் மூலமா அவளுடைய கடன் தீந்துடும். இப்ப ராமாயணம் வாசிச்சோம்னா வால்மீகி மகரிஷிக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம் இல்லையா, அதை வாசிக்கிறதுனால அந்த கடன் தீந்துடும். பாகவதம் வாசிக்கிறதுனால வேதவியாசனுக்கு பட்ட கடன் தீந்துடும். அதே மாதிரி தேவ கடன் யஜ்யங்கள்லாம் பண்றதுனால தீந்துடும். ஒவ்வொரு பூதங்களுக்கு மற்ற ஜீவராசிகள் சகாயம் பண்றதுனால பூத கடன் தீந்துடும். பித்திருக்கடன் மட்டும் நமக்கு வம்சம் இருந்தாத்தான் தீரும். நம்ம ராமாயணத்துல கம்பன் ரொம்ப அழகா சொல்ற, வசம் எல்லா கடனும் தீந்துடுத்து ஒரே ஒரு கடன் பாக்கி இருந்தது, ராமன் பிறந்தன் அப்பாடா பித்திருக்கடனும் தீந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டான்னு காண கிடைக்கிற. அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு சந்தான பிராப்தி வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப அப்பப்பா அழகா திருவல்லிக்கேணி போவார்கள் பார்த்த சாரதி. நிஜமாவே யாதவ குல பெருமாளை பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி மட்டும்தான். இந்த முறுக்கு மீச வச்சிருக்கிற மாட்டுக்காரன் அவர் மட்டும்தான். ரொம்ப அழகு நிஜமாவே. வேங்கட கிருஷ்ணன், திருப்பதி பெருமாள், காஞ்சி வரதன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், மூணு பேரும் ஒரு சேர ஒரு இடத்துல பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி திவ்ய தேசம் மட்டும்தான். அங்கதான் பகவான் வெங்கட கிருஷ்ணனா இருக்கா, அங்கதான் மன்னாதன் பேர்ல ரங்கநாதனா இருக்கா, கஜேந்திர வரதனாவும் அங்கதான் இருக்கா. திருவல்லிக்கேணி அவ்வளவு வசத்தி வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கழிற்றை குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார் வேதத்தை. வேதன்ற பாத்திரத்துக்கு அர்த்தம் வேணும்னா திருவல்லிக்கேணி போய் பார்த்தா போதும். வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோது இல் இன் கனியை. அழகா முனிவர்கள்லாம் வேதத்தை அப்படியே நன்னா நெற்று பண்ணி ஜபிக்கிறாளாம். அந்த வேத ரகசியம் பெருமாளாம். அந்த வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனி. உலகத்துல எவ்வளவோ பழம் இருக்கு, ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு குறம் உண்டு. வாழ்ப்பு நன்னா டேஸ்டா இருக்கு, ஆனா தோலை உரிச்சு சாப்பிட வேண்டியிருக்கு. ஆரஞ்சு நன்னா இருக்கு, தோலை விரிச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஒரு கொட்டை வேறு. சரி பரவாயில்ல, சப்போட்டா அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு கொட்டை, சமயம் கொட்டைகளோட ஒரு புழு உட்காந்து கரெக்டா பவழ வர்ணத்திலேயே இருக்கும் அந்த புழு வேறு. கொய்யா சாப்பிடலாம் அப்படின்னா பல்லில்லாத வாழ்க்கை கஷ்டம். இது ஒவ்வொரு பழத்துக்கும் ஏதோ ஒரு குறை உண்டு. உலகத்துல குறையே இல்லாத பழம் அப்படின்னா பார்த்தசாரதி தானா. கோதில் ஒரு குறையே இல்லையா, நன்னா சாப்பிடலாம். நார் சில மாம்பழம், நீல மாம்பழம் ரொம்ப நன்னா இருக்கும், ஆனா அந்த நார் போய் பல் எடுக்கல மாட்டின்னு உசிரவாங்க. சிலது பழம் அவ்வளவு ருச்சியா இருக்கும், தோல் மாட்டு தோல் மாதிரி தடிமனா இருக்கும், சிலது தோல் கசக்கும். நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஒரு குறையெல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு கனி உண்டுன்னா பார்த்த சாரதி என்னும் பழம். கோதில் இன் கனி நன்ன ரசிக்கும்படியான சுவை ததும்பும்படியான ஒரு பழம் எதுன்னா எங்க பார்த்த சாரதி அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கழிற்றை உண்டு மத கழிச்சன் ஓடாத தோல்வெளியன் நந்த கோபாலன் அப்படின்னு சொல்லி ஆண்டார். அந்த மாதிரி அந்த நந்தன் வளத்தை யானை குட்டி யார் அப்படின்னா கண்ணனா. அந்த கண்ணனை பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி. நந்தனார் கழிற்றை குவளையத்தோர் தொழுது ஏத்தும் ஆதியை, உலகமே தொழுது ஏத்தும்படியான ஆதி மூலம் எங்க இருக்கு அப்படின்னா திருவல்லிக்கேணி. குவளையத்தோர் தொழுது ஏத்தும் ஆதியை அமுதை, பெருமாளே அமுதுன்ற திருக்குடந்தை சாரங்கபாணி ஆறாவமுது அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னா, திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணி பாதசாரதி அமிழ்து அப்படின்ற. அமுது அது திருவல்லிக்கேணி அமுது, அங்க யார் நிக்கிறது அமுதுதான் நிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை, என ஆளக்கூடிய அப்பனை ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. பார்த்த சாரதியை பார்த்தன் தென் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்றார். சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்றார் திருவல்லிக்கேணி. அந்த முறுக்கு மீசிய வச்சிருந்த அந்த கண்கள், அந்த ராஜானு பாகவான சரீரம் ஒரு கையில சங்கம் வேற வச்சுண்டு பஞ்ச ஆயுதங்களோட பெருமான் நிக்கிறதே இந்த இடுப்புல இந்த குத்துவாள் பட்டா கத்தி எல்லாம் வச்சுருப்பார். பஞ்சாயுதங்களோட பெருமாளை பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி தான். பல 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 பக்கத்துல ருக்மிணி பிராட்டி, இந்த பக்கம் சாத்தியகி, இந்த பக்கம் பலராமன், இந்த பக்கம் பிரத்யும்னன், சாத்தியகின்னு குடும்பத்தோரோட சுவாமி நிக்கிறவர்களிடம் திருவல்லிக்கேணி. அவர் பார்த்தாச்சினாலே பரம சந்தோஷம். அல்லிக்கே அவ்வளவு விசேஷம், பேயாழ்வார் அவதார ஸ்தலம் திருவல்லிக்கேணி. எல்லா விதத்திலையும் ஏற்றமுடைய ஒரு திவ்ய தேசம் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி. ஒரு காலத்துல மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி ஒரே ஏரியா, அதனால மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனி அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசம். அந்த குளத்து ஜலம் அவ்வளவு நன்னா இருக்கும், கடல் பக்கத்துல இருக்க ஆனா உப்புகரிக்காது. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். போன வாரம் கூட அடியனுக்கு அந்த பகவான தரிசனம் பண்றது பாக்கியம். கரெக்டா ஒரு முகம் முழுக்க வடு உண்டு. பீஷ்ம பிதாமகர் மகாபாரத யுத்தத்துல போட்ட அம்பெல்லாம் ஒரு முகத்துலதான் தச்சு 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 உடம்பு முக்கு முகம் முழுக்க அப்படியே புட்டு 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 அம்பு. திருவல்லிக்கேணி பார்த்தசார, திருவல்லிக்கேணியில மட்டும்தான் 365 நாளும் கருட சேவையில பெருமாளை பார்த்தான். கஜேந்திர வரதன் ஒரு சுவாமி உண்டு, அவ்வளவு அழகா ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேன். காணமர் வேழம் கையெடுத்து அலர கரா அதன் காலினை கதுவ, ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்றார். இந்த கஜேந்திரன் ஆதிமூலமே அப்படின்னு கத்த உடனேயே அவ்வளவு அழகா கருட வாகனத்து மேல ஓடி வந்து சக்கராயுதத்தை கொண்டு அந்த முதலைய வதம் பண்ணி கஜேந்திரனுக்கும் அனுகிரகம் பண்ண சுவாமியே நான் திருவல்லிக்கேணி கண்டேனேன். மற்ற கோவில்கள்லாம் கருட சேவை அப்படின்னா உற்சவர் கருடன் மேலே ஏறிண்டு வருவார். இதுதான் நம்ம லோகத்துல பாக்கணும். திருவல்லிக்கேணியில அந்த கஜேந்திரவர் மூலவரையே கருடன் தூக்கிட்டு இருப்பார். அந்த மூலவ மூர்த்தியே அவ்வளவு அழகா கருடன் தூக்கிட்டு இருக்க பெருமாள் அவர் மேல உட்கார்ந்து கஜேந்திரவரன் இருக்குது. 365 நாளும் கருட சேவையில பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா திருவல்லிக்கேணி ஒரு திவ்ய தேசம் மட்டும்தான். அவ்வளவு அழக அந்த கஜேந்திர வரதர் லட்சுமி நரசிம்மர் எல்லா சுவாமியும் சுகமா பார்த்துள்ளார். அந்த முறுக்கு மீசையும் அந்த கண்களும் அந்த காதுகளும் அந்த மகர குண்டலம் அவர் நிக்கிற அழகும் அதுவும் அந்த பீதாம்பரம் அவர் கட்டியிருக்கிறதே தனி அழகுதான். விவேகானந்தர் கூட சிக்காகோல ஃப்ரெண்டுக்கு கடிதாசி எழுதுற திருவல்லிக்கேணி ஃப்ரெண்டு, கப்பா நீ போய் நம்ம பார்த்து சாரதிகிட்ட சரணாகதி பண்ணு, இந்து ஜெயிக்கணும். விவேகானந்தர் அங்கேருந்து லெட்டர்ல பார்த்த சாரதியை மென்ஷன் பண்றாருன்னா இப்ப பார்த்த சாரதி எவ்வளவு தூரம் விவேகானந்தர் அனுபவிச்சிருக்காருன்னு பாத்துக்கணும். இன்னைக்கும் கோவில்லயே அவர் எழுதி லெட்டர் வேற அழகா கிரானைட்ல பதிச்சு வச்சிருக்கா. அவ்வளவு வசதி பார்த்த சாரதி 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம். அவ்வளவு வசதியான ஒருத்தர் பார்த்த சாரதி. இவ அப்பப்ப பார்த்த சாரதி பெருமாளை சேவிக்க வரான. எப்படி காரி உடையனங்கை ஆழ்வார் திருநகரிலேந்து திருவன் பரிசாரம் போகிற வழியில போகும்போதெல்லாம் திருக்குறுங்குடி நம்பிய சேவிப்பாளோ, அதுபோல ஸ்ரீபெரும்புதூர்ல நினைச்சா ஓடி வந்து பார்த்த சாரதியை சேவிப்பாளோ. சரியா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பக்கத்துல காஞ்சி வரதராஜன் தான், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பக்கத்துல அப்படின்னா காஞ்சிபுரம் தான் ரொம்ப பக்கத்துல. அப்படி இல்லைன்னா அதை விட பக்கத்துலன்னா 20 கிலோமீட்டர் திருவள்ளூர் வீரராகவன் வைத்தியர் வீரராக சுவாமி ரொம்ப பக்கத்துல. அது பக்கத்துல ஏதோ திருநின்றவர் இவாள் ரொம்ப பக்கத்துல. ஆனா இவாளுக்கு என்னமோ பார்த்த சாரதியின் இடத்துல ஒரு பிரீதி, சில பேருக்கு சில மூர்த்தி இடத்துல அலாதியான ஒரு பிரீதி வந்துடுறது. ஏன்னு சொல்ல முடியாது. அந்த மூர்த்தியை தாண்டி அவளுக்கு வேற எங்கேயும் போகாது. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே அப்படின்றாரு திருப்பானாழ்வார். என் அங்கனை பார்த்த பிறகு வேற ஒரு மூர்த்தியை நான் பார்க்க வேண்டாம் அப்படின்ற. அது நிஜமாவே நவ திருப்பதியில பாக்கணும். அந்தந்த பட்டர் அவாவ பெருமாளத்தான் வசக்தியாவே சொல்லுவார். எல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் பக்கத்துல 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் தூரம் அடுத்த கோவிலுக்கு. ஆனா எப்படி இருக்கா நம்ம பெருமாள் பாத்தீரா அப்படின்னா, ஏன்னா நம்ம பெருமாளை பார்க்கவே வரதுன்னா சண்டைக்கு வேற வருவா. சமயத்துல ஆழ்வார்த்தம் எல்லாம் போனோம்னா ஏன் லேட்டு அப்படின்னா, இல்ல திருக்கோள் வீடுன்னு. ஓ ஆழ்வார காட்டிலும் ஆதிநாதர காட்டிலும் உக்கு திருக்கோள் வசத்தியான்னு ஒரு பட்டர் சண்டத்துல நின்று கேட்பார். அவாவாளுக்கு அவாவாளுடைய பெருமாள் வசத்தி இன்னைக்கும் பார்க்கலாம். பெங்களூர் மைசூர் இருக்கிறவாளுக்கு ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை பாக்குறத விட ஸ்ரீரங்கப்பட்ட ரங்கநாதனை பாக்குறதா வசதி. அது அந்தந்த மூர்த்தி இடத்துல ஒரு பிரீத்தி வந்துடும். அதுக்கு மேல வேறு ஒத்துக்க மாட்டான், அதுக்கு மேல ஒத்துக்கவே மாட்டான். மேல்கோட்டில் இருக்கிற ஆளுக்கு திருநாராயணனை தவிர வேற யாரும் பெரிய தெய்வமா தெரியவே தெரியாது. மதுவாளுக்கு கிருஷ்ணன் உடுத்தி கிருஷ்ணன் தான், மதவாள்லாம் பக்கத்துல சேர்க்கவே மாட்டான். போனா போறது பாண்டவன் சேர்த்துப்பான் அவ்வளவுதான். கேரளக்காரர்களுக்கு கிருஷ்ணன் அப்படின்னாலே குருவாயூரப்பன் மட்டும்தான், உன்னி கிருஷ்ணன் அவ்வளவுதான். அவனை தவிர வேற எந்த கிருஷ்ணனும் பக்கத்துல கொண்டு வந்து சமத்தத்துல வைக்கவே மாட்டான். நாராயணி வாசிக்கிற மாதிரி அவளுக்கு வேற வாசிக்க வராது. குருவாயூரப்பா 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 பவன குரேஸ்வரா அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பனை கொண்டாடுறது அவளுக்கு சுலபமா வரும். வல்லபாச்சாரிய சம்பந்தப்பட்டவாளுக்கு ஸ்ரீநாத்ஜியை தவிர வேற யாரும் பரபிரம்மே கிடையாது அவளுக்கு. அதுதான், அவனை தவிர வேற யாரையுமே கிருஷ்ண பரமாத்மான்னு ஒத்துக்கொள்ளவே மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூர்த்தியினிடத்துல ஒரு விசேஷ அபிமானம், அது ஏன்னா சொல்ல முடியாது. அது அவ்வளவுதான், அவளுக்கு அது மேல ஒரு பரமப்ரீதி, அத்தான ஒரு ஆசை. இன்னைக்கும் வீரநாராயணபுரம் உண்டு, நாதமுனிகள் ஆள வந்தார்களும் அவதாரம் பண்ண இடம், அங்க இருக்கிறவாளுக்கு அவன் தான் வசதி. அது திவ்ய தேசத்துல சேர்த்தியே கிடையாது. இவாளெல்லாம் விட வசதி மன்னார்குடி ராஜகோபாலம். திவ்ய தேசம் கிடையாது, ஆழ்வார் பாசுரம் கிடையாது, ஆனா ராஜகோபாலன் ரசிக்காத ஒரு ஆள் கிடையாது. அத்தனை பேருக்கு ராஜகோபாலன் ஒரு தனி பிரீதி. ராஜகோபாலன் அழகன் தான் அப்படின்னு ஏன்னு கேட்டா அந்த மூர்த்தியுடைய பலம் அப்படி இழுக்கும். ஒண்ணு வேண்டாம், தொட்டமல்லூரே போறோம். எத்தனை பேர் ராமாபிரமேய சுவாமி அனுபவிக்கிறோம், தானா கால்கள் நவநீத கிருஷ்ணனை பார்த்து அம்பேகாலு கிருஷ்ண பார்க்க தானே ஓடுறது மனசு. இந்த கையில வெண்ண உருண்டியை வச்சிருக்க கிச்சாவையில பாக்குறதுல இருக்கிற ருச்சி, ஒரு ஈடுபாடு. ராமாபிரமேய சுவாமி நிஜமா எத்தனை பேருக்கு ராமாபிரமேய சுவாமினா மூர்த்தி ஞாபகம் வருது சொல்லுங்க, அது அம்பேகாலு கிருஷ்ண டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அது ஒரு ஈடுபாடு தானா வந்துடும், அதுல இருந்து மனசு எடுக்க வரவே வராது. திருக்கட்சி நம்பிகளுக்கு வரதனை விட்டா வேற யாரும் பரதெய்வமே கிடையாது. பிருந்தாவனத்திற்கு வாளுக்கு பாங்கே பிகாரி மிஞ்சி வேற யாருமே கிடையாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி இவாளுக்கு பார்த்த சாரதியின் இடத்துல பிரிய பிரியம். அது எல்லா திவ்ய தேசங்களிலும் பெருமாளுக்கு விதவிதமான திருநாமம் உண்டு. ரங்கநாதன், ஸ்ரீனிவாசன், வரதராசன், இதெல்லாம் பெருமாளுடைய சௌலபியம், சௌசீல்யம், காருண்யம், அவனுடைய ஏற்றம், இதை கொண்டு இருக்கக்கூடிய பெயர் பார்த்தசாரதி மட்டும்தான். பக்தன் பேரை முன்னாடி வச்சுருக்க ஒரு பெருமாள், நான் பக்த வத்தலன் அப்படின்னு சொல்லணும்னா பார்த்தசாரதி தான். தன் பக்தனோட பேரையே பத்திரமா வச்சுட்டு பார்த்தசாரதி 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 அப்படின்னு வச்சுருக்காருன்னா அவரை தவிர கீதாசாரியன் அப்படின்னா பார்த்தசாரதி தான். ரெண்டு பெருமாளும் ஒரு கீதை சொன்னான்னு சொல்லவே முடியாது, பார்த்தசாரதி தான் கீதையை சொல்லியிருக்கனால எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவர் பார்த்தசாரதி. இன்னைக்கும் திருவள்ளிக்கு இன்னைக்கு ஆளாகிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது, அவளுக்கு தனியா ஒரு திமிரு உண்டு. எந்த சுவாமியும் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். எதையான சொல்லிட்டோம்னா மேல விழுந்து பிடுங்க அதை குறைய படுத்தி எடுத்துருவான். இந்த பார்த்த சாரதியை பிடிச்சிருக்கிறதுனாலயே ரொம்ப வேகம் ஜாஸ்தி, அவளுக்கு ரொம்ப வீரம் ஜாஸ்தி. நாங்க பார்த்த சாரதி ஆள் அப்படின்னுடுவான். அந்த மாதிரி இவ பார்த்த சாரதியை பார்க்க அப்பப்ப போறான். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஆசூரி கேசவ பெருமாளுக்கு எதிர்ச்சையா ஒரு ஆசை வந்தது. நம்ம திருவல்லிக்கேணியில ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலாமே, தசரத சக்கரவர்த்தி பண்றார் புத்திர காமேஷ்டி யாகம். தசரத சக்கரவர்த்தி முதல்ல புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணது திருப்புள்ளானி திவ்ய தேசம் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தான் அயோத்தியால போய் பண்ணார். அதனால அவருக்கு திடீர்னு ஒரு நாள் என்னமோ நம்ம ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணா என்னம்மா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம் சுவாமி, எங்க பண்ண போறோம் அப்படின்னா. இத்தனைக்கு ஸ்ரீபெரும்புதூர்லயே பெருமாள் இருக்கார் ஆதிகேசவர், ஆனா இவாளுக்கு என்னவோ பார்த்தசாரதி கோவில போய் பண்ணணும்னு ஆசை. உடனே பார்த்தசாரதி கோவிலுக்கு போய் அழகா அங்க ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அங்க தங்கியிருக்கா. அழகா யஜ்யம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரெண்டு பேரும் பக்தி ஸ்ரத்தையோட பார்த்தசாரதி இடத்துல பிரார்த்தனை பண்ண, ஒரு சத்புத்திரன் வேணும், அவனாலே நாங்கள் சத்கதி அடையணும், அவன் எப்பொழுதுமே பகவத் தியானத்துல ஈடுபட்டு கிடக்கணும். ஏ பார்த்தசாரதி, நின் பாதமே கதின்னு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிட்டார்கள். அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல பார்த்தசாரதி வந்துட்டார். நிஜமாவே நமக்கு அந்த திருடம் இருந்ததுன்னா, பக்தி இருந்ததுன்னா, ஸ்ரத்த இருந்ததுன்னா பெருமாள் சொப்பனத்திலையோ நேரையோ வந்து காட்சி கொடுப்பார். ஆனா நம்ம எல்லாம் தூங்கணும்னு தானே படுத்துக்கணும். பெருமாளை பார்க்கணும், எத்தனை பேர் படுத்துக்கணும், எத்தனை பேர் பெருமாள் தியானத்தோட படுக்கணும். அப்படியே இன்னைக்கா படுக்கிறோம்னா நாளைக்கு ஆபீஸ்ல பெரிய டென்ஷன் இருக்கு, எப்படியோ காப்பாற்ற அந்த டென்ஷன்ல தான் எடுப்பேன் மொழியே. பகவத் அனுபவம் அப்படின்ற ஒண்ணுத்துக்காக நம்ம தூங்குறது இல்ல. ராத்திரி ஆயிரத்து லேட்டா எடுத்து தூங்கணும், அப்பதான் காத்தால சீக்கிரம் எழுந்துக்க முடியும். நீ நிறைய வேலை, நீ ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் தூங்கணும், நாளைக்கு ஞாயிற்று சிங்கக்கிழமை ஆபீஸ்க்கு ஓடணும். இந்த சிந்தனைகள் தான் தூங்குறோம் ஒழிய, இன்னைக்கு ராத்திரியாவது பகவானை பார்க்கணுமே அப்படின்னு அந்த ஆசை வரணும். எத்தனையோ ராத்திரி தூங்கிட்டோம், இன்னும் எத்தனை ராத்திரி நமக்கு பாக்கின்னு தெரியாது. இந்த உலகத்துல இந்த சரீரத்துல நம்ம இன்னும் எத்தனை ராத்திரி இந்த பூமியில இந்த சரீரத்தோட இருக்க போறோம்னு தெரியாது. அதனால அந்த சரீரம் முடியறதுக்கு முன்னாடியாவது ஒரு தடவையாவது சுவாமிய ராத்திரியில பார்த்துடும். ஏன்னா ராத்திரியில தான் கிருஷ்ண அவதாரம், ராத்திரியில தான் முதலாழ்வார்கள் திருக்கோவில் திருமாவளை பாக்குறா, உலகளந்த பெருமாவளை பாக்கிறா. ஒரு ராத்திரியில தான் திருமழிசி ஆழ்வார் கணிகண்டன் எல்லாம் காஞ்சிபுரத்தை விட்டு சன்னானம் செய்த பெருமாளையே கூட்டிட்டு போயிருக்கிறான். ஒரு ராத்திரியில தான் கிருஷ்ணன் மதுராவை விட்டு கோகுலம் வரான். ஒருத்தி மகனாள் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாள் ஒழித்து வளர. ஒரு ராத்திரியில தான் மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய திவ்யமான தேஜஸ் அயோத்தியால தெரிஞ்சது. அதனால ராத்திரிக்கு ரொம்ப பலம். சயின்ஸ்லயே சொல்ற பகல காட்டிலும் ராத்திரிக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். பகலை விட இரவு, இரவுக்கு ஆயிரம் கண்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இரவுல தான் நடக்கிறது. பாரதி சுதந்திரம் கிடைச்சதே ராத்திரியில தான், பகல்லையா கிடைச்சது. ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே ராத்திரி தான் விசேஷம். எல்லாருமே வயசு வந்துருக்கா முதல் ராத்திரி தான் விசேஷமா பேசணும், அதை தான் விசேஷமா பேசணும். அந்த மாதிரி அந்த ராத்திரிக்கு அப்படி ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த மாதிரி ராத்திரி சொப்பனத்துல அழகா பார்த்த சாரதி வந்துட்டான். பார்க்க வேண்டாமா, பார்த்த சாரதி பேசுறது அவ்வளவு அழகா இருக்கும். கிருஷ்ணன் கீதையை சொல்லும் பொழுது அவன் தனி எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அனுபவிக்கணும்னா பார்த்த சாரதி பேசணும், கேட்கணும். பார்த்த சாரதி பேசுறது ஒரு அழகு, மேக கம்பீரையா வாசா அப்படின்னு ரொம்ப கம்பீரமா பேசுவார். ரங்கநாதன் பேசுறது அந்த ராஜாதிராஜன் மாதிரி பேசுவார். வரதராஜன் பேசுறது ஒரு அழகு, திருப்பதி சீனிவாசன் பேசுறது ஒரு அழகு, தொட்டமல்லூர் கிருஷ்ணன் பேசுறது ஒரு அழகு. ஒவ்வொரு பகவானும் ஒவ்வொரு விதமா பேசுவ அனுபவிக்கணும். பகவான் பேசுறது மதுரையாகிரா வல்கு வாக்கியா, கோபிகள் சொல்ற நீ பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம்டா. மகாத்மாக்கள் மகா ஞானிகள் நீ பேசுறத கேட்டு கேட்டுதானே மோகிச்சு போய் கிடக்கிறான். மதுரையாகிரா வல்கு வாக்கியம், அவ்வளவு அழகா பகவான் பேசுறானோ, அவ்வளவு அழகா ராமன் பேசுறது அவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு சார் பெரியவாள்லாம். அவ்வளவு அழகா மிருதுவா பேசுறானோ, அவ்வளவு அழகா ஜோர வார்த்தைகளை கோர்த்து பேசுறது, ஆஹா 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 என்னமா பேசுறான் அப்படின்னு ரசிச்சு கேட்கும்படியா இருக்கான் பகவானுடைய அந்த வாக் பிரயோகம். ஆஞ்சநேயர் பேசுறான் சொல்லின் செல்வன் அப்படின்னு சார் கம்பன். ஆஞ்சநேயர் பேசினே கேட்டுட்டே இருக்கான். ஆஞ்சநேயன் பேசுறத கேட்டு கொஞ்ச நேரம் ராமச்சந்திரமூர்த்தி சீதையை தொலைச்சதை கூட மறந்து போயிட்டாரான். என்னமா பேசுறான் பாடுறா, நான் ரிக் வேத வினீதஸ்ய நாயுர் வேத தாரிணக நசாம வேத விதுஷக சக்கியமேவ பிரபாஷிதமே லக்ஷ்மணா. ரிக்வேதம் எஜுர்வேதம் சத சாம வேதத்தை கரைச்சு குடிக்காத ஒருத்தன் இப்படி பேச முடியாது. என்னமா பேசுற அந்த வாக்கு பிரயோகம், அந்த வார்த்தையுடைய ஏற்ற இறக்கம், என்னமா பேசுறான்டான்னு ஆஞ்சநேயர் பேசுறத கேட்டு ராமனே மயங்கினார் அப்படின்னு சொல்லி. அதனால அவ்வளவு அழகா பேசுறார் பெருமாள். இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கோ, பாரத சாரதி என்கிட்ட பேசுறா. நம்ம காய்கறிக்காரன் பேசணும்னா அழகும், என்னமோ தெரியல, நீ காய்கறிக்காரன் பேசவே இல்லை, நீ வேலைக்காரி மூடாஃபா இருக்கா. இன்னைக்கு பஸ் டிரைவர் டெய்லி என்ன பார்த்தா என்ன சௌக்கியமான்னு எவ்வளவு கேட்கவே இல்லை. இவாள்னா கேட்டா என்ன, கேட்கல என்ன, எனக்கு என்ன, நமக்கு என்ன பிரயோஜனம். ஆபீஸ் அனுமத்துல நீ மூடாஃப் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். பெருமாள் பேசிட்டே இருக்காரு, நம்ம கேட்கவே மாட்டேங்கிறோமே. நான் ஸ்டாப்பா பிரபு பேசிட்டே இருக்க ராத்திரி நன்னா தூங்குறோம். தூக்கல டக்குன்னு மலமூச விசாரிச்சன மருந்து நமக்கு தோணி எழுந்துக்கிறோமே. நம்ம எங்க படுத்துட்டு இருக்கோம், எல்லாம் டைம் எல்லாம் மறந்து போய் தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு எழுந்துக்கிறோம் எப்படி, பகவான் எழுப்ப எழுந்துக்கோ, எழுந்து 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 நீ போய் பாத்ரூம் போயிட்டு வரணும், இல்லாட்டி நம்ம அலாரம் வைக்கிறோம். அலாரம் அடிச்சோடனே நம்ம வச்ச அலாரம்னு நம்ம காதல எப்படி விழுது, அது வரைக்கும் மழை ஜோன்னு கொட்டுறது நமக்கு தெரியலையே. பக்கத்துல இருக்கிறோம் இருக்காளா போயிட்டாலும் கூட நமக்கு தெரியல, அப்படி தூங்கிட்டு இருக்கோம். ஆனா அலாரம் அடிச்சா தெரியறதுன்னா பிரபு எழுப்புறா, எழுந்துரு, உள்ளுக்குள்ளே இருந்து பேசுறான். ஒவ்வொரு கணமும் பகவான் நம்ம அத்தனை பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். ஞாபகம், நம்ம அத்தனை பேருமே பார்த்தன்டா அவன் சாரத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம அத்தனை பேருமே அர்ஜுனன் தான் பகவான் கீதை சொல்லிட்டு தான் இருக்கான். அர்ஜுனன் கைகூப்பின்ட்டு கேட்டா நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். பகவான் இன்னார்கிட்டதான் பேசுவேன்னு சொல்ல அர்ஜுனன் கைகூப்பின் கிருஷ்ணா சொல்லு கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாம யஸ்ரேயஸ்யா நிச்சித்தம் ப்ரூஹி தன்மே சிஷ்யத்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். அவன் சிஷ்ய எனக்கு எது தர்மம் எது அதர்மம் தெரியல, யுத்தம் பண்ணட்டுமா வேண்டாமா எனக்கு புரியல, எனக்கு வழிகாட்டு ஹே கிருஷ்ணா, நான் உன்னுடைய சிஷ்யன் உன்னுடைய பக்தன், உன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், தயவு செய்து வழிகாட்டுனோட பகவான் பகவத்கீதை உபதேசம் பண்றோம். நம்ம அப்படி கேட்க மாட்டேங்க, பகவானே நீ பேசு கதருங்க, ஒரு இன்னைக்கு சொல்லி வைங்க, இன்னையே சொல்லிட்டே வாங்கல, ஒரு நாள் பகவான குரல் கேட்கும் ரொம்ப மதுரமா இருக்கும் வார்த்தை பிரயோகம். நம்ம கிட்ட இவ்வளவு அழகா இவ்வளவு அன்பா இவ்வளவு சமாதானமா இவ்வளவு பொறுமையா பகவானை தவிர யாராலையும் நம்மளை மதிச்சு பேசுறத பகவான் மட்டும்தான், மற்றவெல்லாம் தலையிட்டே மரியாதை கொடுக்குறான். ஆபீஸ் எல்லாம் போனா பியூன குட் மார்னிங் சார், வேற வழி இல்லாம இவாள் கீழே வேலை பண்றோமே அந்த ஹார் ஹோஸ்டஸ் ஒரு சிரிப்பு சிரிப்பா தலையெழுத்து, அவ்வளவுதான். நிஜமாவே நம்மள மதிச்சு நம்ம இடத்துல பிரியம் வச்சிருக்கிறது அப்படின்னா பரமாத்மா மட்டும்தான். அழகா பகவான் சொப்பனத்துல வந்துட்டான், ரெண்டு பேருக்குமா ஒரே சந்தர்ப்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரே காட்சி கிடைக்கிறது. அப்ப எத்தனை ஒற்றுமையான ஒரு தாம்பத்தியம், ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்துல சுவாமியா சொப்பனம் பக்கத்துல பக்கத்துல படுத்துக்கலாம், ரெண்டு பேரும் நன்னா தூங்கலாம், ரெண்டு பேருக்கும் சொப்பனம் வரும், ஆனா ஒரே சொப்பனம் வர்றதுன்றது பெரிய விஷயம். அதுலயும் பகவத் சொப்பனம் வர்றது அதை விட பெரிய விஷயம். ரெண்டு பேருக்கும் பகவான் அதே காட்சி கொடுக்கற அதே மாதிரி பேசினா நானே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கிறேன். எப்படி இருக்கும், உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய பார்த்தசாரதி குழந்தையா பிறக்கிறான்னா இதை விட பரம பாக்யம் லோகத்துல என்ன உண்டு. உடைய நங்கை காரியா இருக்கு திருக்குறுங்குடி அப்படிதான் நம்பியாதான் சொல்றார், நானே உமக்கு புத்திரனாக பிறப்பேன்ற திருக்குறுங்குடி நம்பிதான் சுவாமி நம்மாழ்வாரா பிறந்தான். அதே மாதிரி இங்க பார்த்தசாரதி சொல்லிட்டார், நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு. அதே சமயத்துல பகவான் வைகுந்த லோகத்துல ஆதிசேஷனை பார்த்து சொல்றான், ஆதிசேஷா நீ அவ்வளவு அழகா இந்த ஆசூரி கேசவ பெருமாளுக்கும் காந்திமதிக்கும் குழந்தையா பிறக்கணும். பகவானும் பக்தனும் சேர்ந்து பிறக்கிறார், ரொம்ப விசேஷம். பகவான் ஒரு விசேஷம், பக்தன் ஒரு விசேஷம், ரெண்டு சேர்ந்து இருக்கனா எவ்வளவு விசேஷம். பக்தன் இல்லாம பகவான் இல்லை, பகவான் இல்லாம பக்தன் இல்லை. திடமல்லூர் கிருஷ்ணன் ஏன் கொண்டாடுறோம், புரந்தரதாசர் ஜெகதோதாரன் ஒரு கீர்த்தனை, அந்த ஒரு கீர்த்தனைக்கு அவ்வளவு ஏற்றம். இப்ப புரந்தரதாசர்னாலே கிருஷ்ணனுக்கு ஏற்றம், அந்த கிருஷ்ணன்னாலே புரந்தரதாசருக்கு ஏற்றம். அந்த மாதிரி பக்தனும் பகவானும் கலந்த தங்க பதக்கத்துல ஒரு வைரத்தை பதிச்சா அப்படி, தங்கம் ஒரு விசேஷம் தான், வைரம் ஒரு விசேஷம் தான், ரெண்டு சேர்ந்து ஒரு தோடா அவ்வளோ போடணும்னா அந்த தங்கத்துல இந்த வைரத்தை பதிச்சோட பல 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 நவரத்ன மாலை எல்லாம் போட்டுக்கணும், நவரத்தை தனியா போட்டுக்கணும், தங்கத்தை பதிக்கிற மாதிரி. அது மாதிரி பக்தன் பகவான் ரெண்டும் கலந்து பிறக்கிறார் அவ்வளவு அழகா. உடனே ஆதிசேஷன் கிட்ட சொல்லிட்டா ஆதிசேஷன் அடியேன் சுவாமி தன்யோஸ்மி தன்யனானே அப்படின்னு சொல்லி அவருடைய அம்சமும் பார்த்தசாரதியுடைய அனுகிரகமும் ஒன்னா சேர்ந்து இந்த காந்திமதி அம்மையாருடைய கர்ப்பத்துல ஆவிர் பவிக்கிறார். அழகா ரெண்டு பேரும் கண்ண முழிச்சுண்டா பரஸ்பரம் சொப்பனத்தை பத்தி பேசிண்டா, ரெண்டு பேருக்கும் பரம சந்தோஷம், பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டா. கொஞ்ச நாள்லயே லௌகீகமா அவ கர்ப்பவதின்னு கன்ஃபார்ம் ஆயிடுத்து. நிறைய பக்தி பண்றா, நிறைய நாமஜபம் பண்றா, நிறைய பகவத் தியானம் பண்ற. அந்த சமயத்துல காந்திமதியுடைய ஹிருதயம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எப்படி கௌசல்யா சுமத்ரா கைகே எல்லாம் இந்த குழந்தைகள் கர்ப்பத்துல வந்தவங்க சந்தோஷம் அடையல. சாதாரணமாவே யாராவது கர்ப்பவதி யாரன்னா அழகாயிடுவா, அவளுக்கு தனி அழகு வரும். அந்த காலத்துல பெரியவாள்லாம் நீ கர்ப்பவதினுவா, இதனால பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த காலத்துல பெரியவா பார்த்த உடனே சொல்லிடுவா நீ கர்ப்பவதி. ஏன்னா அந்த முழுகு முகத்துல ஒரு அழகு வரும், அது இன்னும் ஒரு ஜீவன் உள்ளுக்குள் உற்பத்தி ஆயிடுனோன்னு இந்த முகத்துல ஒரு பிரசன்னம் வரும். சாதாரண குழந்தைகளை சுமக்கிற அம்மாக்களுக்கே ஒரு அழகு ஒரு பிரசன்னம் உண்டுன்னா இது பக்தனும் பகவானும் கலந்த கலவை. அவ்வளவு அழகா அவ்வளவு பிரசன்னமா இருக்காள் இந்த காந்திமதி. ஆச்சரியமா அந்த பக்கம் பெருமாள் கோவில் நித்தியம் போகிறது, பகவத் தியானம் பண்றது, ஆதிகேஸ்வர பெருமாள் இருக்காரு ஸ்ரீபெரும்புதூர், அவருக்கு கைங்கரியம் பண்றது, எதிராஜவல்லின்னு தான் தாயார் பேர், இந்த எதிராஜவல்லிக்கு கைங்கரியம் பண்றது, இப்படியே சுகம்மா அப்படின்னு இருக்கு. அப்பப்ப பார்த்தசாரதியை வந்து பாப்பா, தோணும் பொழுது வரதராஜன் போய் பார்ப்பா, நினைச்ச பொழுது திருவள்ளூர் வீரராகவனை போய் பார்ப்பா, நினைச்சா திருநின்றவர் போய் பத்ராவி பெருமாளை பார்ப்பா. இப்படி கர்ப்பவதியா இருக்க சமயத்தில் நிறைய பகவத் விஷயம் அனுபவிக்கணும். இப்ப நிஜமாவே வம்சமே கிடைச்சு. இப்படி நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமா அவ கர்ப்பத்துல பார்த்த சாரதி ஆதிசேஷன் கலந்த கலவை ஜோர பகவத் பாகவத சங்கல்பமா அழகா வளர்ந்துட்டு இருக்கு. கர்ப்பத்துல ஜோரா வளர்ந்தாச்சு அழகா. பகவான் பார்த்தான் இந்த குழந்தை ரொம்ப சௌக்கியமா கர்ப்பத்துல இருந்துட்டு அழகா பகவத் தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. கர்ப்பஸ்ரீ மகனா ஸ்வயம் ஆதிசேஷன் பார்த்தசாரதியுடைய ஆசீர்வாதம் வேற ஜம்னு வளர்ந்தாச்சு. அந்தந்த காலத்துல பண்ண வேண்டிய சாஸ்திரோத்தமான சீமந்தம் போன்ற கர்மாக்கள் எல்லாம் அழகா பண்ணினாரு. அழகா நல்ல நரமாச கர்ப்பிணியா ஆயிட்டா. 1017 வருஷம் திங்கள வருஷம் சைத்திரக ஸ்ரீமான் அப்படின்னு வால்மீகி மகரிஷி மாதங்களில் இந்த சித்திரை மேன்மையுடையது அப்படின்றார். ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ண மாசம் சித்திரை வைகாசி தான் வசந்த காலம். சித்திர வைகாசி தான் எல்லா பூக்களும் கிடைக்கும், எல்லா பழங்களும் கிடைக்கும், எல்லா காடெல்லாம் கூட பூ பூத்து குலுங்குற ஒரு மாசம் இந்த சித்திர மாசம். இந்த கொன்றை பூன்னு உண்டு. இந்த கேரளத்துக்காரெல்லாம் விஷு அன்னைக்கு பார்க்கலாம் அந்த மஞ்சள் பூ கொத்து கொத்தா இருப்பா. அந்த சமயத்துல மட்டும் அது எப்படிதான் பூக்கும் போது ஒரு இலை இருக்காது, எல்லாம் பூவா பூத்து குலுங்கு. நம்மளே பார்க்கலாம் இந்த குல்மோகர்லாம் எவ்வளவு அழகா பூத்து குலுங்குற சித்திர வைகாசியில அது பூத்து குலுங்குற மாதிரி மற்ற மாசங்கள்ல அவ்வளவு பூத்து குலுங்குறது குலுங்குறாங்க. வசந்த காலம் வசந்தோத்சவம் எல்லாம் இப்பதான விசேஷம். குழந்தைகளுக்கு சந்தோஷமே சித்திர வைகாசி. ஏன்னா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவ் எல்லாம் வரும் சம்மர் ஹாலிடேஸ். அவ்வளவு அழகு அந்த சைத்திர மாசம். சித்திர மாசம் தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது சித்திர மாசம், ராமன் பிறந்தது சித்திர மாசம். எல்லா விதங்கள்லையும் ஏற்றமுடையது இந்த சித்திர மாசம். இந்த திங்கள வருஷம் சித்திர மாசம் வியாழக்கிழமை. எப்படி ராகவேந்திரருக்கு வியாழக்கிழமை வசத்தின்றமோ அதே மாதிரி ராமானுஜருக்கும் வியாழக்கிழமை வசத்தி. வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துல ஜோர இந்த பூமியில ஆச்சரியமா காந்திமதி அம்மையாருக்கும் ஆசூரி கேசவ பெருமாளுக்கும் ஸ்வயம் ஆதிசேஷனே பூமியில குழந்தையா பிறந்த. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. மகான்கள் மகதிகளுடைய அவதாரம் நம்ம எல்லாம் நல்ல கதி அடைகிறதுக்காக. ஆண்டாளுக்கு அவதாரம் பண்ணது அவள் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்லவே இல்லை. ஏன்னா அவள் ஏற்கனவே பூமி பிராட்டி பகவான் அனுபவிச்சவள் தான். நமக்கு ரங்கநாதனுடைய மேன்மையை புரிய வைக்கிறதுக்காக ஆண்டாளுடைய அவதாரம். ரங்கநாதனை தியானம் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க முடியும், ரங்கநாதனோட இரண்டரை கலக்க முடியும். நம்ம மரமண்டையில உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டாளுடைய அவதாரம். ஆதிசங்கர பகவத்பாதர் ராமானுஜர் சைத்தன்ய மகாபிரபு சுவாமி ராகவேந்திரர் சுவாமி விவேகானந்தா இவெல்லாம் அவளுக்காக பிறந்தவா இல்லை, நம்மளை உத்தாரணம் பண்றதுக்காக பிறந்தவா. நம்மளாம் நமக்காக தான் பிறந்திருக்கோம். நமக்கு வேற ஏதாவது யோசனை இருக்கா சொல்லுங்க. நம்மளை தவிர இன்னி வரைக்கும் வாழ்க்கையில வேற ஒரு யோசனை, வேற ஒரு ஆசை, வேற ஒரு பிரயத்தனம் உண்டா? ஆனா மகாத்மாக்கள் நமக்காகவே அவதாரம் பண்றாரு. அது நம்முடைய பிறந்த நாள நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு, நம்மளே எல்லாருக்கும் பர்த்டே பர்த்டேன்னு சொல்லிக்க வேண்டியிருக்கு. மகாத்மாக்களுடைய பிறந்த நாள லோகமே கொண்டாடுறது. சங்கரனுடைய விஷயம் ராமானுஜ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம நவமி, நரசிம்ம ஜெயந்தி, வராக ஜெயந்தி, சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் இதெல்லாம் அவ கொண்டாடவே இல்லை, லோகம் கொண்டாடுறது. ஏன்னா அவ லோகத்துக்காக இருக்கிறவ, உலகத்துக்கே பந்து, உலகத்துக்கே அவ பந்து. அவ்வளவு விசேஷமானவர்கள் நிஜமாவே. 1017 வருஷம் இப்ப அவர் 2017 ராமானுஜர் பிறந்து 1000 வருஷமா போகுது. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்க ஆச்சு. 2012 5 வருஷத்துல ராமானுஜரோட 1000வது திருநக்ஷத்திரம் மகோத்சவம் எல்லா இடங்கள்லயும் எல்லாம் கிராண்டா தயாராகிட்டு இருக்கா. நம்மளும் கொண்டாடணும். 2017 எல்லாம் பாருங்க மேல்கோட்டையெல்லாம் அவ்வளவு மக்களமா இருக்கும். நிஜமாவே பூமியில இருந்தோம்னா மேல்கோட்டை போய் பார்க்கணும், இன்னைக்கு ஸ்ரீபெருமுதல போய் பார்க்கணும், ஸ்ரீரங்கத்துல போய் பார்க்கணும். நிஜமாவே அவ்வளவு பெரிய பாக்யம் ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரம். இப்ப 2010 தான் கூரத்தாழ்வானுடைய 1000வது நட்சத்திரம் முடிஞ்சது. ராமானுஜரோட 7 மூத்தவர். ரொம்ப ஆச்சரியம் மகாத்மாக்களுடைய அவதாரம். என்னன்னா சங்கரர் சொன்னது அத்வைதம், ராமானுஜர் சொன்னது விசிஷ்டாத்வைதம். ரெண்டு நிறைய பேதங்கள் உண்டு. ஆனா ரெண்டு பேர் பிறந்ததும் சித்திர மாசம், ரெண்டு பேர் பிறந்ததும் பஞ்சமி திதி, அதே திதி அதே மாசம். ஆனா சங்கரருக்கு திதியை கொண்டாடுவா, ராமானுஜருக்கு நட்சத்திரத்தை கொண்டாடுவா. சமயத்துல ராமானுஜ ஜெயந்தியும் சங்கர ஜெயந்தியும் ஒரே நாள்ல வரும், அடுத்தடுத்த நாள்ல வரும். ரெண்டு பேரும் அந்த பரபிரம்ம விஷயத்தை சொல்லும் போது ரெண்டு பேரும் அந்தேக்ஷன், ஆனா பிறந்த மாசம் நாள் எல்லாம் ஒண்ணு. அதே பஞ்சமி திதி, திங்கள வருஷம் சித்திர மாசம் பஞ்சமி திதி வியாழக்கிழமை 1017. எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா நாளைக்கு கேட்பேன்னு சொல்லணும். ஊர்ல வாழ்க்கையில் எவ்வளவோ வருஷம் உங்க பிறந்தாலேயே ஞாபகம் வச்சுருக்க, உங்க விஷயங்களையே ஞாபகம் வச்சுக்கணும், மகாத்மாக்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கும் ஆழ்வார்த்தனை எல்லாம் போனோம்னா அவெல்லாம் கிளீனா, இன்னைக்கு ரோட்ல போறவா கூட இன்னைக்கு ஆழ்வார் பிறந்தனான்னு சொல்லுவோம். இன்னைக்கு விசாகம்னு நமக்கு தான் இங்கிலீஷ் கேலண்டரை பார்த்து வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆழ்வார்த்தனை இன்னைக்கா இந்த நாளுக்கு எங்க ஊருக்கு வாங்குவோம் நல்ல விசேஷம் பத்திரிகை கொடுத்தோம்னா, ஓ அன்னைக்கு உற்சவம் ஆச்சு ஏழாம் திருநாள் ஆச்சு அப்படிங்க. வாழ்க்கையே இந்த ஏழாம் திருநாள் அஞ்சாம் திருநாள் ஒன்பது கிலோ செய்யலாம், இன்னைக்கு வைகாசி விசாகம், இன்னைக்கு தீர்த்தவர், இப்படித்தான் பேசுவா. திருக்குறும்படி போனா அவ உற்சவத்தை அடிப்படையா கொண்டுதான் பேசுவா. அன்னைக்கு பெருமாள் திருநீதி விழா உண்டு, சேர்த்தி உண்டு அப்படிங்குவா. ஆச்சரியமா இருக்கும், ஸ்ரீரங்கத்தை போயாச்சுன்னா நண்பெருமாள் திருநீதி புறப்பாட வச்சுட்டுதான் அவ பேசுவா. இன்னைக்கு அவா மண்டகப்படி ஆச்சு, அன்னைக்கு அஞ்சாம் நாள் மண்டகப்படி, இப்படிதான் பேசுவா. ஆழ்வார் நமக்கு ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே புரியும், நமக்கு மண்டையிடியா இருக்கும். அவ சொல்றது அவ சொல்ல அஞ்சாம் நாள் அந்த இடத்துல மண்டகப்படி அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம எல்லாம் ஜூன் 5 மே 8 இப்படியே பேசிட்டு இருக்கோம். அவள்லாம் இன்னி வரைக்கும் வைகாசி இப்படியே தான் பேசுறான். இன்னைக்கும் இப்ப கூட அழகா அழகா நீ போன் பண்ணி ஏதாவது நாள் சொல்லுங்க, உடனே சம்பந்தப்பட்ட உற்சவ நாளா சொல்லுவாளே ஒழிய உற்சவம் முடிஞ்சு, உற்சவம் இல்லைன்னா உற்சவம் முடிஞ்சு 10 நாள் அப்படின்னு. அப்ப கூட அப்படிதான் உற்சவம் முடிஞ்சு 10 நாள், உற்சவத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இப்படிதான் சொல்லுவா. மாசாந்திர திருநஷ்டம் அன்னைக்கு அப்படின்னு அவளுக்கு அந்த ஆழ்வான்ற ஒன்ன சுத்தி தான் வாழ்க்கை. நமக்கு எங்கேயும் எதையெல்லாம சுத்தின் இருக்கும். இன்னைக்கு பிருந்தாவனம் எல்லாம் போயாச்சுன்னா அவ பேசுறதெல்லாம் பார்த்தா கிருஷ்ணனை சுத்தி தான். துவாரகா போனோம்னா அவளை பார்த்து உங்களுக்கு யார் யாசா எம்எல்ஏ எம்பி கேட்ட உடனே துவாரகா நாத் அப்படிங்கிற அவ்வளவுதான். அவளுக்கு மத்ததெல்லாம் சும்மா ஓட்டு போடுறதோட சரி, அவளை பொறுத்த வரைக்கும் எங்களை காப்பாத்துறது துவாரகா தீசன் தான். நம்ம தான் பொலிட்டீஷியன் நம்பிட்டு இருக்கோம், அவள்லாம் தெய்வத்தை தான் நம்பிட்டு இருக்கா. அவள்லாம் தெய்வம் இருக்கு, எங்கள் துவாரகாதீசன் எங்கனாலும் எங்களை காப்பாற்ற, அவ்வளவு அதுக்கு மேல அவளுக்கு வேற யோசனையே கிடையாது. அவ பகவான சுத்தி ஒரு வாழ்க்கை நிஜமாவே அத்தியாச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான மனசு. அதனால திரும்பவும் சொல்றேன், சித்திர மாசம் திங்கள வருஷம் சித்திர மாசம் பஞ்சமி திதி வியாழக்கிழமை திருவாதிர நட்சத்திரம் ராமானுஜருடைய அவதார தினம். 8 நாள் கதை முடிஞ்ச அன்னைக்கு அதாவது டெஸ்ட் வைக்கணும் கிருஷ்ணர் குறிஞ்சு. கதை கேட்டு சின்னத்த மண்டே மண்டே ஆடிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் கதை நன்னா சொன்னேன், நாங்க ஒன்றும் புதுசா கதை பண்ணல, இருக்கிற கதைகள்தான் சொல்ல போறோம். ஹிருதயத்தை தரலாம் பதிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்காவது இன்னைக்கு பஞ்சமி அப்படின்னு ராமானுஜர் அவதார நாள் அப்படின்னு ஞாபகம் வரும். யாரா திருவாதிர நட்சத்திரம் அப்படின்னா உடனே ராமானுஜர் ஞாபகம் வரும். மூல நட்சத்திரம் சொன்னா ஆஞ்சநேயர் ஞாபகம் வரணும், கேட்டேன்னு சொன்னா தொண்டடிப்படி ஆழ்வார் ஞாபகம் வரணும், கிருத்திகா நட்சத்திரம்னா திருவங்கி ஆழ்வார் ஞாபகம் வரணும், சித்ரா நட்சத்திரம் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் ஞாபகம் வரணும், சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா பெரியாழ்வார் ஞாபகம் வரணும், இல்லாட்டி நரசிம்மராவது ஞாபகம் வரணும், புனர்பூசம் சொல்லியாச்சுன்னா ராமன் ஞாபகம் வரணும், குலசேகர ஆழ்வார் ஞாபகம் வரணும், ஆயுதம் சொல்லியாச்சுன்னா லக்ஷ்மணன் சத்ருகன் நிவான் ஞாபகம் வரணும், விசாகம்னா நம்மாழ்வார் ஞாபகம் வரணும். அது நிஜமாவே எல்லா நட்சத்திரத்திலையும் எல்லா மகாத்மாக்கள் அவதாரம் பண்ணிருக்கா. தை மகம்னு சொல்லியாச்சனால திருமழிசை ஆழ்வார் ஞாபகம் வரணும், திருவோணம் அவிட்டம் சதயம் வந்துடுத்துனா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் ஞாபகம் வரணும், எல்லா ஆழ்வாராஜாவும் சொல்லியாச்சுனா இத்தனையும் முடியும். ஆடி பூரம்னா ஆண்டாள் ஞாபகம் வரணும், பூரம்னாலே ஆண்டாள் ஞாபகம் வந்துடும். 27 நட்சத்திரத்திலையும் மகாத்மாக்கள் அவதாரம் பண்ணிருக்கான், எல்லா திதிகள்லயும் மகாத்மாக்களுடைய அவதாரம் உண்டு. ஹோலி அப்படின்னா உடனே சைத்தன்ய மகாபிரபு ஞாபகம் வரணும், சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணது ஒரு ஹோலி அன்னைக்குதான் நன்னா ஞாபகம். நிறைய விஷயங்கள் அக்ஷய திருத்தியனா தங்கம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்து தொலைகிறது, வைத்தறிச்சல் அக்ஷய திருத்தியனுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அக்ஷய திருத்தி அன்னைக்குதான் சுதாமா குச்சேல பகவான கவல் கொடுத்த நாள், அக்ஷய திருத்தி அன்னைக்குதான் ரிஷிகேஷ்ல இருந்து பத்ரிகாசம் போற வழியை மிலிட்டரி கார திறந்து விடுற நாள், அக்ஷய திருத்தி அன்னைக்குதான் பத்ரிகாசம் போற வழி திறப்பா, அதற்கு திறக்க மாட்டா. அக்ஷய திருத்தியனுக்கு அவ்வளவு ஏற்றம் உண்டு, அதெல்லாம் தெரியா. தங்கம் வாங்கி தொலையணும், சாஸ்திரத்துல எங்கேயுமே தங்கம் வாங்கணும் சொல்லவே. அக்ஷய திருத்தி அன்னைக்கு நிறைய தானம் குடுன்னுதான் சொல்லியிருக்கா, எல்லாம் வாங்கி வாங்கி பூட்டி வெட்டில பூட்டி வச்சிருக்கோம். அக்ஷய திருத்தி அன்னைக்கு சத் விஷயங்கள்ல தானம் பண்ணு, கோவில் கைங்கரியம் பண்ணு, அப்ப வம்சமே சத்கதி அடையும்னு தான் சொல்லியிருக்க வழிய. நான் வாசிச்ச வரைக்கும் எந்த இடத்துலயும் அக்ஷய திருத்தியை தங்கம் வாங்கணும் சொல்லி தொலையவே இல்லை. எல்லாம் தங்கம் வாங்குறது நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில மறந்து போயிடுறோம், அப்படியே ஓரம் தள்ளிட்டு போயிடுறோம். அஷ்டமி அப்படின்னு அஷ்டமி நல்ல நாள் சொல்ல அஷ்டமினா ஜென்மாஷ்டமி ஞாபகம், நவமினா ராமநவமி ஞாபகம் வரும், பிரதோஷ காலம் அப்படின்னா சிவபெருமான் ஞாபகம் வச்சுக்கணும், பிரதோஷ காலம் தான் நரசிம்மரும் ஆவிர் பவிச்ச காலம், வில்வ இலை அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்ததுன்றோம், லக்ஷ்மிக்கு உகந்ததும் வில்வை தான், வில்லும் அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நித்தியம் கேட்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள்லயே பகவத் விஷயங்கள் குட்டி கடக்கு. டெய்லி பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாம் சாப்பிடுங்க, எத்தனை பேரும் கிருஷ்ணன் நினைக்கணும், சத்தியமா இல்லைன்னு அவளும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ நாள் அவள் சாப்பிட்றோம், எத்தனை தடவை குச்சேலரை நினைக்கிறோம், நிச்சயமா இல்லை. நிறைய விஷயம் அக்காரை அடிச்சு சாப்பிட்றோம், எத்தனை தடவை பெருமாளை நினைக்கிறோம், திருப்பதி லட்டு சாப்பிடும் போது பெருமாளை நினைக்கிறோம், அப்புறம் தானே மற்ற விஷயத்துல பகவத் ஸ்மரண வேணும், பாகவதால ஸ்மரணம். அதனால திரும்பவும் சொல்றேன், திங்கள வருஷம் சித்திர மாசம் பஞ்சமி திதி வியாழக்கிழமை திருவாத நட்சத்திரம், இங்கிலீஷ் டேட் படி பார்த்தா 1017வது வருஷம், சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு டெய்லி எய்திஸ்ல டெய்லி மனப்பாடம் பண்ணிக்கணும், தப்பே கிடையாது, வாழ்க்கை எவ்வளவோ விஷயங்களை மனப்பாடம் பண்ணோம். ஆயுஷில் இன்னைக்காவது ஒரு நாள் இப்படி தோணும்போது இப்படி உயிர் ஊசலாடி இருக்க சமயத்தை யாராவது இதான திங்கள வருஷம் திரும்பி வரும் 60 வருஷம் ஒரு தடவை அது வந்து எடுத்து அப்படி சொல்றானு, ராமானுஜர் அவதார வருஷம், வியாழக்கிழமை அன்னைக்கு ராமானுஜர் அவதாரம் பண்ணனார், திருவாதிரியா ராமானுஜர் நட்சத்திரம் ஆச்சு, ஆஹா 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 சித்திர மாசமா ராமானுஜர் அவதாரம் ஆச்சு. இந்த ஆழ்வாத்தினெல்லாம் இந்த வைகாசி மாசம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் வாங்குவோம் அப்படின்னா வைகாசி மாசம் கூடாது ஓய் என்ன தெரியாத மக்கள் அப்படின்னு நம்மள ஆழ்வாருடைய உற்சவம் உண்டு, அதை விட்டு வெளில வர முடியுமா, ஊர் எல்லையை தாண்ட மாட்டோம் அப்படின்வா, அந்த வைராக்கியத்தோட இருப்பாள், அப்படியே அதான் ஒரு நாள் திரும்பி ஓடிடுவா, உற்சவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டா. இப்ப கூட ஒரு குழந்தையோட நிச்சயதார்த்தம் போயிருந்த கல்யாணம் போயிருந்து அப்ப ஆழ்வாசனில வந்திருந்த அங்க இருக்க ஒருத்தர் கைங்கரியம், அப்ப அவரோட பையன் மெட்ராஸ் அங்கே படிச்சுருக்கு, அவனோட நான் பேசிட்டு இருக்கேன், அப்ப அவங்க சுவாமி என்ன ஊருக்கு போறலாம், இல்லப்பா போகல பெங்களூர், எப்படி சுவாமி ஒத்துண்டு நீங்க அப்படின்னு, இல்லப்பா முன்னாடி அது எப்படி ஆழ்வார் வைகாசி மாசம்னா ஆழ்வார் தெரியாம எப்படி நீங்க ஒத்துக்கலாம்னு கேட்டான், எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, இல்லப்பா அடுத்த வைகாசி வர அடுத்த வைகாசி வரும் சுவாமி நம்ம இருப்போமான்னுட்டான், பயமூர்த்தி வச்சுட்டு எல்லாரையும் நான் பயமுறுத்தான், அவன் என்ன பயமுறுத்துறான், நீ எப்ப நான் போயிடுவோம் சுவாமி விசாக தண்ணிக்கு அங்கதான் இருப்பேன் அப்படின்னு, அந்த குழந்தை படிக்கிறதுக்காக மெட்ராஸ் தங்கியிருக்கான், மெட்ராஸ் வந்தாச்சு இந்த காலேஜ் லைஃப் எல்லாம், ஆனாலும் இப்ப வைகாசி விசாகம்னா ஆழ்வாரை போய் சேவிக்கணுன்றதுல உனக்கு ஒரு பிடிவாதம் இருக்கு பாருங்க, நிஜமாவே மானசிகமா நான் சேவிச்சேன், என்னோட சின்ன பையன்தான், ஆனா அந்த வார்த்தைகள் அந்த ஆழ்வாழ்வர்களுக்கு அந்த பிடிப்பு இருக்கு பாருங்க, விசேஷம். ஒரு தடவை இப்பதான் ஒரு போன மாசம் தான் ஆழ்வார் தந்தை போயிருக்கேன், அப்படியே தாமரப்பள்ளி இறங்கி நடந்து நானும் சிஷியனும் அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கோம், அப்ப அப்படியே அழகா தாமரப்பள்ளியை பார்த்து எவ்வளவு அகலமா இருக்கீங்க எல்லாம் ஜலம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், அப்ப முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ எங்க விறகு வெட்டி பழைக்கிற மாதிரி ரொம்ப அன்னாடக்காச்சு ஒரு லேமா அப்படி சொல்ற மாதிரி ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு 45 வயசு இருக்க அந்த அம்மாவுக்கு, நாங்க எப்படி பேசிட்டு வரோம், உடனே சாமி இங்க தண்ணி எப்பயுமே வரும், அப்பப்ப ஆறு வரும் இல்லையா, நதி நிறைய ஜலம் வரும்பொழுது பள்ளத்தை மேடாக்கும், மேட்டை பள்ளமாக்கிட்டு போயிடும், முன்னாள் அங்க நிறைய தண்ணி இருக்கு, அங்க மேடா எடுத்து இங்க பள்ளமா எடுத்து அப்படின்னு, ஓ அப்படியாமா அப்படின்னா, ஆமா அப்படின்னா, அது சொல்லு சாமி எந்த ஊர் அப்படின்னா, என்ன பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையா அப்படின்னு, இந்த ஊரா இருந்தா ஏன் தாமரபரணி எடுத்து ரிசர்ச் பண்ணப்படும், தெரிஞ்சிருக்கணுமே, இந்த ஊரா இருந்தா உங்களுக்கு தாமரபரணி எங்க மேடு எங்க பள்ளம் எவ்வளவு செலவுன்னு தெரிய வேண்டாம், நீங்க பேசுறத வச்சு நீங்க இந்த ஊர் இல்லன்னு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா, வாஸ்தவம் தான்மா நான் இந்த ஊர் இல்ல, ஆனா நம்மாழ்வார நம்பியா நான் இந்த ஊர் தானே, அது சத்தியம்தான் சாமி, உடனே சொல்ற அது சத்தியம்தான் சாமி, நான் சொன்ன உங்களுக்கு எல்லாம் பாக்கியமா நாங்களா எப்பயாவது ஆழ்வார் திருநெல்வேலி வரும், ஆனா நீங்க எல்லாம் ஆழ்வார் திருநெல்வேலி காத்தல கண்ணு முழிக்கிறது ஆழ்வார் திருநெல்வேலி, நித்தியம் வாழ்றது ஆழ்வார்த்தம், நித்தியம் குளிக்கிறது தாமரபரணி இல்ல, அவங்கதான் பரமபாக்கியம், நித்தியம் போய் ஆழ்வாரை பாத்தீங்களே அவசனா, அதுக்கெல்லாம் சமயம் இல்ல சாமி, அப்படி ரொம்ப சாதாரணமா பேசுனா, அதுக்கெல்லாம் சமயம் இல்ல சாமி, இப்படி குளிக்க வருவோம் இப்படி போவோம், தூரத்தான் ஆழ்வார் கோபுரை பார்த்து கை கூப்போம், அவர் தான் உற்சவத்துக்கு வெளில வராரு எங்களை பார்க்க, அப்ப பாத்துக்கோங்க எனக்கு நம்ம எல்லாம் பெருமாள் வெளில வராருமோ, அவ சொல்றா அவர் தான் எங்களை பார்க்க வெளில வரா, நாங்க ஏன் கோவிலுக்கு போனோம், அவர் வரும்போது ரோட்ட பார்ப்போம் கை கூப்போம் நமஸ்காரம் மட்டும் போயிட்டே இருக்கோம் சாமி, எங்களுக்கு டெய்லி தான் கோவில் போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, குழப்பம் அப்படி போயிட்டு இருக்கு, ஆனா எங்க ஆழ்வார் எங்களை பார்க்க வரும், ஆழ்வார்த்தம் இருக்கார மட்டும் நம்ம ஆழ்வார்னு சொல்லவே மாட்டோம், என்ன நானும் எவ்வளவு பகு பிரயத்தனம் பண்ணிருக்கேன், எங்க ஆழ்வார்னு சொல்லுவாடி ஒழிய மறந்து நம்ம ஆழ்வார்ன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டோம், மற்றவாக நம்ம ஆழ்வார்னு சொல்லுவோம், எங்க ஆழ்வார்னு அவர் சொல்ல எங்க ஆழ்வார் எங்களை பார்க்க வெளில ஒரு வருஷம் அப்ப பார்த்து கை கூப்பிப்போம், அவரை கும்பிட்டு போடுவோம் நம்ம ஆட்டுக்கு போயிட்டு இருப்போம், அவர் தானே எங்களை காப்பாத்துறார், சின்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, திருட விசுவாசம், அவ வாழ்க்கை ஆழ்வார் சுத்தி ஓடிட்டு இருக்கு, நான் பெருச உபன்யாசம் பண்ணா தாமரமணி பத்தி கேட்கலாம். ஆனா அவ பேசுறா, எங்க ஆளு எங்களை பார்க்க வெளில வருவா, அப்ப ரோட்ல பார்த்து நமஸ்காரம் பண்ணி போயிடுவா சாமி, அவ்வளவுதான் அவ பாட்டு பேசுறான். ஆனா அவளுக்கு இருந்த திருட விசுவாசம் நிஜமாவே திருக்கோள பெண்பிள்ளை மாதிரி, திருநகரி பெண்பிள்ளை நான் நினைச்சிருந்தேன். எனக்கு புத்தியில உரைக்கிறதுக்காக ஒரு திருநகரி பெண்பிள்ளை ஆழ்வார் அனுப்பி இருக்காரு நினைச்சேன். சத்தியம், அந்த திருட விசுவாசம் இருக்கு பாருங்க, அதி விசேஷம். இந்த ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் போயிருக்கணும் ஒவ்வொரு வரையும். அங்க ஒரு ஸ்திரீ இருப்பா, அவ என்ன அவளுக்கு பணம் இருக்கா இல்லையான்னு தெரியா, யார் இருந்தாலும் வாங்க வாங்க இருக்கான் ஸ்ரீவைகுண்டம் கல்லறு பீரம் இதையே சொல்லிட்டு இருப்பா. ஒவ்வொரு சன்னித்தியாஷ்மதி தானோ போகும்போதெல்லாம் கூட வந்துட்டே இருப்பா, இதுதான் தாயார் இதுதான் இந்த தாயார் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. கடைசியில் 10 ரூபா சாமி அப்படின்னா 10 ரூபா கூட தான் வாங்கி விடுவோம், அவ்வளவுதான். யார் இருந்தாலும் அசராம இதையே சொல்லிட்டு இருப்பா, இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா. இந்த பெருமாளை நம்பியே வாழ்க்கை. அதனால மகாத்மாக்கள் ஆழ்வார்கள் இவாளுடைய நட்சத்திரங்கள் இவா பிறந்த நாள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு பரம பாக்கியம். அதனால திரும்பவும் சொல்றேன், திங்கள வருஷம் சித்திர மாசம் பஞ்சமி திதி வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். ராமானுஜர் சங்கர் எல்லாம் மறந்துட்டோம்னா நம்ம பூமியில வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எங்கேயோ ஐரோப்பால பிறந்து தொலைச்சிருந்தோம், ஆப்பிரிக்கால பிறந்து தொலைச்சிருந்தோங்களேன், நமக்கெல்லாம் இந்த பாக்கியமே கிடையாது. பாரத பூமியில பறக்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை கலியுகத்துல பெருமாள் கொடுத்துருக்காள். அதனால ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த மகாத்மாக்களுடைய நட்சத்திரங்கள் அவ பிறந்த நாள் இந்த பிறந்த கிழமை கூடுமான வரைக்குமாவது ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே நம்மளை கடைச்சி வச்சுக்கணும். அவ்வளவு வசத்தி மகாத்மாக்களுடைய அவதாரம், அவ்வளவு அழகா ஸ்ரீ பெரும்புதூர் திவ்ய தேசம் இல்ல, ஆனாலும் நம்ம ராமானுஜர் பிறந்த இடம். அதனால ஒரு ஏற்றம் உண்டு. ஸ்ரீபெரும்புதூர் கிட்டனா கூட்டம் வரும், அங்க வர ஜனங்கள் யாருமே பெருமாளை நம்பி வரல, ராமானுஜரை நம்பி மட்டும்தான் வந்துருக்கா. குழந்தை பிறந்தாச்சு, தேஜோ மயமா பல பல பலன்னு சொல்லிக்கிறது, அழகா குழந்தை பிறந்தாச்சுன்னு சொல்லி பெரிய திருமலை நம்பிகளுக்கு செய்தி சொன்னார். அவ திருமலையில இருக்க, ஸ்ரீபெரும்புதூர் திருமலையில இருந்து காஞ்சிபுரம் போற வழிதானே. இப்பயே கார்ல எல்லாம் போனோம்னா திருப்பதிக்கு 2 மணி நேரம், 150 கிலோமீட்டர் சென்னைக்கும் இதுக்கும். ஸ்ரீபெரும்புதூர்லயே பார்த்தோம்னா எப்படி 25 கிலோமீட்டர் கம்மியா இருக்கும், 120 கிலோமீட்டர் கிடக்கிடான்னு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டோன்னு ஓடி வரா பெரிய திருமலை நம்பிகள். ஏன்னா தாய் மாமன் அது பெரிய பட்டம், அதுவும் பிறந்திருக்கிறது பகவத் அனுபவம் உள்ள ஒரு குழந்தை. அழகா வந்தார் குழந்தைக்கு, இந்த 11வது நாள் ஆயிடுத்து புண்ணியாக வச்சனம் பண்ற இந்த குழந்தைய இந்த கர்ப்பாறையில வெளில கொண்டு வந்து அதை குளிப்பாட்டி அதுக்கு அழகா வேத மந்திரங்களா சம்ஸ்காரம் பண்ணி ஆச்சரியமா பாகவதாளுடையோ பகவானுடைய நாமத்தைய வச்சு அது காதல பகவன் நாமத்தை சொல்லி அதுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி பகவான் அனுபவிக்கிறதுக்கான இதெல்லாம் பண்றதுதான் இந்த புண்ணியாக வச்சனம். ரொம்ப விசேஷம், இந்து தர்மம் மாறி உலகத்துல வேற ஒரு தர்மம் நீங்க தேடினாலும் கிடைக்காது. எதையோ ஒரு பேர் வச்சுட்டு போக வேண்டியதுதானே, அதுக்கு என்ன ஒரு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணும்னா இந்த தாய்க்கும் அந்த சேய்க்கும் நல்லது. அதுக்கு அப்படியே அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் கேட்டு பெரியவாளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சு பெரிய பாக்கியம். அது பிறந்த நெல்லுல வர விட்டு எவ்வளவு விசேஷம், எத்தனை அற்புதம் நிஜமாவே, அதி விசேஷம் அதி அற்புதம், ஆச்சரியமாச்சு, அவ்வளவு அழகாச்சு. அழகா அந்த குழந்தைய வந்தார் பார்த்தார் தாய் மாமன் எடுத்தார் பெரிய ஆச்சாரியம் வேற பெரிய திருமலை நம்பிகள் ஆச்சாரிய புருஷன். அந்த குழந்தைய பார்த்தார் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பர பலபத்ர ஸ்ருதியஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி அப்படின்னு புராணத்தை சொல்ற. ஆதிசேஷன் முதல் அவதாரம், அதே ஆதிசேஷன் பூமியில் எடுத்த 2வது அவதாரம் லக்ஷ்மண அவதாரம், அதே ஆதிசேஷன் பூமியில் எடுத்த 3வது அவதாரம் பலராம் அவதாரம், அதே ஆதிசேஷன் 4வதாக கலியுகத்துல பவிஷ்யத் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ண போறார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ததப்பரம் பலபத்ர ஸ்ருதியஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. குழந்தைய பார்த்தோன்னு தெரிஞ்சு போயிடுத்து, லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் கைங்கரியம் பண்ணவன் ஆதிசேஷனாக கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த குழந்தை லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக. நிஜமாவே உலகத்துல லக்ஷ்மி கடாட்சம் பூரணமா யாருக்கு அப்படின்னா வால்மீகி சொல்றார், லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல். ஏன்னா பகவத் கைங்கரியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவளுக்குதான் தாயாருடைய பூரண அனுகிரகம். நம்ம எல்லாம் திருப்பதிக்கு 300 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போய் லைன்ல நின்று பார்த்துட்டு வரோம், ஆனா அங்கேயே இருக்கிற பெற்ற பெருமாள் பக்கத்திலேயே தோளோட போல இடிச்சு நிக்கிறார், பெருமாள் தோளோட இடிச்சு நிக்கிறார். அப்ப யாருக்கு லட்சுமி கடாட்சம்? 300 ரூபாய் டிக்கெட் வாங்கிப்போம், நமக்கு லட்சுமி கடாட்சமா? ஒரு டிக்கெட்டும் வாங்காம ஸ்ட்ரைட்டா ராயல் என்ட்ரி. அந்த குட்டி குட்டி குழந்தைகள் நான் பாத்துருக்கேன், இப்ப கூட போனோம் திருப்பதிக்கு போன வாரம். இந்த பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிறது எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு. நம்ம ஆத்து குழந்தைகள் சம்மர் ஹாலிடேஸ் எங்க போகும் நமக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த குழந்தைகள் சைங்கரியத்துக்கு வந்துட்டா எல்லாம் காலேஜ் நன்னா தெரியுது. காலேஜ் படிக்கிற பசங்க ஜம்மன் திருமண்ணாகிட்ட மாத்வா வைஷ்ணவா எல்லாருக்கும் அங்கே இடம் உண்டு. மாத்வாவுக்கு இந்த சம உரிமை உண்டு. அத்தனை பேர் அந்த குழந்தைகள் அந்த பகவத் கைங்கரியம் பண்றது எல்லாம் 18 வயசு இருபது எல்லாம் இன்ஜினியரிங் படிக்க நிறைய பேர் பார்த்தா இன்ஜினியரிங் படிக்கிற ஆடி எல்லாம் பெரிய பெரிய படி படிக்கிறது. ஆனா அந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு திருப்பதிக்கு வந்து கைங்கரியம் ராயல் என்ட்ரி உள்ள போறது. 7வது படிக்கிற பாண்டெல்லாம் கியூல நிக்காம அப்படி போகிற ஒன்று சீக்கிரத்துக்கு இப்படின்னு வழி காட்டுறோம். எல்லாரும் நிக்க வச்சு அதுகள் போடுது. நிஜமாக அனுப்பிச்சு ஏதாவது ஒரு ஜென்மா திருப்பதியில பிறக்கணும். அந்த பட்டர் கூட்டத்தில் பிறந்தோம்னா தான் இப்படி ராயல் என்ட்ரி இல்லாட்டி அது வரைக்கும் கூட்டத்தை முண்டி அடிச்சுதான் போகணும். இன்னைக்கு கூட 2 லட்சம் ஜனங்கள் அப்படின்ற மலையப்ப சுவாமியை பாக்குறது டிவி 2 லட்சம் ஜனங்கள் முட்டி மோதிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா இவ பாட்டுக்கு ராயலா உள்ள போறா, பெருமாள் திருப்படமல்லி திருமட பள்ளிக்குள்ள நுழையதா, அங்க போறா இங்க போறா. அவ்வளவு ஒரு கைங்கரிய பலம் அந்த உரிமை கிடைச்சு விடுத்து இல்லையா. பெருமாளை வந்து 2 நிமிஷம் பார்த்தவே அப்பாட திருப்ப பெருமாளை நல்லா பார்த்தோம். பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்றாங்கன்னா எவ்வளவு பாக்கியம் வேணும். பெருமாளுடைய படிகளஞ்ச மாலை கிடைக்கிறத அவளுக்கு அவ வச்சதானே இங்க சட்டம். எவ்வளவு ராயல் என்ட்ரி அவளை பிடிச்சிட்டோம்னா அவ அழிச்சுட்டு போனா ஒரு செக்யூரிட்டி ஒரு கேள்வி கேட்க மாட்டான் நம்மள தெரியுமா. 100 வாண்டெல்லாம் அழிச்சுட்டு போகும். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாடா நம்ம போலாம், நீ வாடா நான் இருக்கேன் வாடா அப்படின்னு பெருமாள் நமக்கு தெரிஞ்ச நீ வா அப்படின்னு அழிச்சுட்டு போகும். எப்பேற்பட்ட பாக்கியம். அதனால அவளுக்கு தான் லட்சுமி கடாட்சம் பூரணமா இருக்கு. அந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு பூரணமான லட்சுமி கடகம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன, லக்ஷ்மணன்ற திருநாமத்துக்கே பூரணமாக லக்ஷ்மி கடாட்சம் நிரம்ப பெற்றவன் கைங்கரிய ஸ்ரீ உடையவன் அப்படின்னு தான் வால்மீகி மகரிஷி அர்த்தம் பண்றார். அந்த லக்ஷ்மணன் தான் திரும்பவும் பிறந்திருக்கான்னு சொல்லி அழகா அந்த குழந்தைக்கு இளையாழ்வார் இளைய ஆழ்வார் அப்படின்னு பெயர். இளைய ஆழ்வார் இளைய பெருமாள் அப்படின்னா லக்ஷ்மணன் ராமானுஜன் சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல இளையாழ்வார் அப்படின்னு பெயர் வச்சுட்டார். அழகா குழந்தை பிறந்தாச்சு. நாலு மேனியும் பொழுது கண்ணனா ஸ்ரீபெரும்புதூர வளர்றது. பார்த்தசாரதி அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தை. ஸ்வயம் பார்த்தசாரதி தான் ராமானுஜன், திருக்குறுங்குடி நம்பிதான் சுவாமி நம்மாழ்வார், ஸ்வயம் பார்த்தசாரதி தான் சுவாமி ராமானுஜன். ஜெய் போலோ பார்த்தசாரதி சுவாமிக்கு ஜெய். இந்த குழந்தைக்கு இளையாழ்வார் அப்படின்னு திருநாமம் வச்சுட்டா வளர்ந்துட்டே இருக்கு. இந்த குழந்தை வளர்ந்துட்டு அதே சமயத்துல இவருடைய இன்னொரு சகோதரி உண்டு இல்லையா, இந்த காந்திமதியோடைய இன்னொரு சகோதரி, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு சொன்னேன். மழை மங்கலத்துல கமலநயன பட்டர் அப்படின்ற ஒருத்தர், அவளுக்கு குரோதன வருஷத்துல தை மாசத்துல அழகா ஒரு குழந்தை பிறந்து விட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்தார் பெரிய திருமலை நம்பிகள். கோவிந்தன் அப்படின்னு திருநாமம் இட்டுட்டார். கசன் பிரதர்ஸ் ராமானுஜரும் கோவிந்தரும், எம்பார் கோவிந்தன் பின்னாடி அவரோட பெயர். அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் எம்பார் விஜயராகவாச்சாரியார் இவாழ்லாம். இன்னைக்கு எம்பார் வம்சத்தார் உண்டு. பெரியம்மா புள்ள சித்தி புள்ள இப்படிதான் ராமானுஜரும் கோவிந்தரும். அழகா அழகா வளர்ந்துட்டு இருக்க அந்தந்த காலத்துல 3 வயசுல சவுளம் குடுமி கல்யாணம். நிஜமாவே இன்னைக்கு மறந்து போன ஒரு விஷயம் குடுமி கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுவா. அந்த 3 வயசுல குழந்தைகளுக்கு முதல்ல குடுமி வச்சிருவா, அப்புறம் 5-7 வயசுல இருக்கு பூனல் போடுவான், அப்புறம் அக்ஷராபியாசம் ஒவ்வொன்றா உண்டு. அந்த மாதிரி இந்த சவுளம் குடுமி கல்யாணம் அழகா இந்த ராமானுஜருக்கு இளையாழ்வாருக்கு பஞ்சா. சன்னியாசம் வாங்கின பிறகுதான் அவருக்கு அபிஷியல் நேம் ராமானுஜன். அது வரைக்கும் இளையாழ்வார்ன்ற பேர்ல தான் அவரை சொல்றா. நம்மளும் இளையாழ்வார்னு தான் சொல்லுவோம். அவருக்கு சன்னியாசம் வாங்கிட்ட பிறகுதான் அவருக்கு ராமானுஜன் அப்படின்னு பெயர். அந்த இளையாழ்வாருக்கு அந்தந்த காலத்துல சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி அழகா யஜ்ஞோபவீதாரணம் பூணல் கல்யாணம் அக்ஷராபியாசம் வேத பாடம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அழகா அப்பா எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். தகுந்த வயசு வந்தோன்னு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுடுறாரு. அப்பா பார்த்தார் புள்ள ரொம்ப சமத்தா இருக்கா, நல்லா பொறுப்போட இருக்கான். அவர் பார்த்தா சத்புத்திரனும் வந்தாச்சு, அவனும் நன்னா இருக்கான். அதனால பகவானத்துல பிரார்த்தனை பண்ணார், சத்கதி அடைஞ்சிட்டார். ராமானுஜான் அவர் நாமத்தை சொல்றவாளுக்கே மோட்சம் உண்டுன்னா அவரையே பிள்ளையா பெற்றவருக்கு மோட்சம் உண்டுன்னு நான் சொல்லணும். மகாத்மாத்துடைய பலம். ஆரியாம்பாளுக்கு அவ்வளவு அழகா ஆதிசங்கர் பகவத்வாதர் கேட்கறதில்ல, வைகுண்டம் போறியான்னு இங்கேருந்து காய்ச்சார். பூமியில இருந்துட்டு வைகுந்தம் கைலாய்ச்சி ரெண்டுத்தையும் காட்டிட்டு எதுக்கு போற, நீ சொல்லுமா சாய்ஸ், நீ சொல்லுண்ட. நமக்கெல்லாம் அப்படி சாய்ஸ் உண்டா? நமக்கு பஸ் ட்ரெயினுக்கு தான் சாய்ஸ், அவ்வளவுதான். ஆனா அவளுக்கு வைகுந்தமா வைகுந்தமா கைலாயமா நீ முடிவு பண்ண அப்பா சொல்ல வைகுந்தம் போறேன்டா குழந்தை. அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறார் ஆதிசங்கர் பகவத் பாத தன்னுடைய தாயார். அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த ராமானுஜர பெற்ற இளையாழ்வார பெற்ற ஆசூரி கேசவ பெருமாள் அந்த மகாத்மா சத்கதி அடைஞ்சுட்டார். பிள்ளை கல்யாணம் ஆகியாச்சு. அம்மாவையும் பார்த்துண்டு பெண்டாட்டியும் கவனிச்சுண்டு வேதத்தையும் படிச்சுண்டு அவளுக்கு நிலபுலன்லாம் இருக்கு. அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார். அழகா ஸ்ரீபெரும்பூர் இருந்தவாட்டெல்லாம் வேதம் படிச்சாச்சு. இன்னும் நிறைய அந்த வேதத்தை படிக்கணும்னு ஆசை. வேதம் கரை காண முடியாது. இன்னி வரைக்கும் வேதத்தை கரைச்சு குடிச்சவான் யாருமே கிடையாது. எல்லாரும் அவாவா கொஞ்சம் கொஞ்சம் சாரத்தை கிழிச்சிருக்காளே ஒழிய யாருமே கிடையாது. யாஜ்ஞவல்க்யர்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் எப்படியாவது வேதத்தை கரைச்சி குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால 100 வருஷம் வேதம் படிச்சார். அவர் தெரிஞ்சு விடுறது ஆயுசு குறையிறது. உடனே தபஸ் பண்ணார். இந்திரன் வந்தான். என்ன வேணுங்க, எனக்கு ஒரு 100 வயசு எக்ஸ்ட்ரா கொடுப்பா. எதுக்கு அப்படின்னா, நான் வேதம் வாசிக்கணும். சரி சந்தோன்ட்டான். திரும்பி 100 வருஷம் வாசி 98 வருஷம் முடிஞ்சது. படிச்சா மாதிரியே இல்லை அவர். திரும்பி தபஸ் பண்ணார். இந்திரன் தான். என்ன வேதம் வாசிக்கணுமா, எக்ஸ்ட்ரா 100 ஆயுசு வேணுமா? ஆமா தந்தோம். திரும்பி வேதம் வாசிச்சார். திரும்பி 98 வயசு முடிஞ்சதை ஒழிய வேதம் முடியல. திரும்பி தபஸ் பண்ணார். இந்திரன் வந்தா, என்ன இன்னும் 100 வயசா வேதம் வாசிக்கணும்? தந்தோம். 400 வருஷம் வாசிச்சார். திரும்பி தபஸ் பண்ணார். இந்திரன் பார்த்த விதியே பண்ணிட்டு இருக்கார். எனக்கு புரிய வைக்கணும் அப்படி நேரம் வந்தா. என்ன திரும்பி தபஸ் பண்ற, 100 வருஷம் வேணுமா? வேதம் படிக்கணுமா? வேதத்தை கரைச்சி பிடிக்கணுமா? ஆமாப்பா, எனக்கு வேதத்தை வாசிக்கிறத தவிர வேற எதுவுமே வேலையே கிடையாது. என்ன சுகமா இருக்கு வேதம் வாசிக்கிறது? நம்மளாம் நாவல் வாசிக்கிறது டிவி பார்க்கறது எவ்வளவு சுதந்திரமோ அந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு வேதம் வாசிக்கிறது பரம போக்கியமான விஷயம். அது அதுக்கு ஒரு பலம் உண்டு. பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ் அப்படின்னா வேதம் மட்டும்தான். துளி கூட அமங்கலமே இல்லாதது வேதம். அது ரொம்ப அழகு வேதத்துக்கு. துளி கூட அமங்கலகரமான விஷயமே கிடையாது. உடனே இந்திரன் பார்த்தா இவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி இப்படி காண்பிச்சான். 4 மலை என்னது இது? இதுதான் வேதம். ஓ, இவ்வளவு ஆச்சு முடிச்சுட்டேன்னு அவசரப்படாதீங்க, இருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மண்ணிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்து இப்படி போட்டான். 4 கைப்பிடி. என்ன பாங்க, நீங்க படிச்சது இவ்வளவுதான். இன்னும் 4 மலை பாக்கி. இவ்வளவு நாள் நீங்க 400 வருஷம் வேதத்தை கரைச்சி குடிச்சது, கை அளவு கட்டுறது, கையளவு கல்லாதது, உலக அளவுன்னு இதை கொண்டுதான் நீங்க படிச்சது ஒரு பிடி மண் அளவு தான். இதுக்கு மேல வேதம் படிக்கணும்னு அவசியம். எந்த ஆயுசில நான் முடிக்க முடியாதான்னு. அதனால வேதசாரமான ஸ்ரீமன் நாராயண பிடிச்சென்று பக்தி வந்து சத்கதி அடைய வழியை பாருவோம். வேதத்தை கரைச்சி குடிக்கல் கிளம்பாதீங்க. முடியாத காரியம் வேதம் சொல்லாத விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் பேசும் வேதம். அதுதான் வேதத்துடைய பிரிய வேதம். எல்லாத்தையும் பேசும். அவ்வளவு வசதி வேதம். அதனால அந்த வேதத்தை இன்னும் கத்துக்கணும்னு ஆசை. அப்ப உடனே அழகா இந்த இளையாழ்வார் பார்த்தார். அப்ப திருப்புட்குழி இன்னைக்கு அந்த இடம் உண்டு. அந்த திருப்புட்கொழி காஞ்சிபுரம் ஜில்லால தான் வரும். அந்த திருப்புட்கொழியில யாதவ பிரகாஷ் என்ற ஒருத்தர் அவ்வளவு அழகா வேதாந்தம் வேதம் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு சிஷ்யர்களா இருக்கார். அதனால அம்மா இடத்துல கேட்டார், அம்மா நம்ம காஞ்சிபுரம் போயிடலாமா? அம்மா போயிட்டோம்னா நான் பாட்டுக்கு இந்த வேதம் படிச்சுட்டு இருக்கேன். அம்மா சொன்ன, குழந்தை உனக்கு அது சௌகரியம்னா சொல்லு, கிளம்பிடலாம். அவ்வளவுதான். நிஜமாவே ஒரு சிட்டி வரைக்கும் குழந்தைகள் நம்ம சௌகரியத்துக்காக வளரலாம் இல்லையா? நம்ம இந்த ஊர் இந்த ஸ்கூல் எல்லாம் பிரசித்திக்கு அப்புறம் அவளுடைய சௌகரியத்துக்காக வாழறது நம்முடைய தர்மம். ஆனா பெரியவாளுக்கு அப்பதான் பிரிவாதம் வருது, எனக்கு இதுதான் சௌகரியம், இதுதான் சௌகரியம். இந்த குழந்தைகளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்கிறது. அது ஏன் தெரிய மாட்டேங்க? கடைசியில் இந்த காலத்து ஜெனரேஷன் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அந்த காலத்து ஜெனரேஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டா? நிஜமாரு, ரெண்டு பேர்கிட்டயுமே குத்தம். நான் ரெண்டு பேருமே சரின்னு சொல்ல, ரெண்டு பேருமே தப்புன்னு சொல்ல, ரெண்டு பேரும் சரிங்க, ரெண்டு பேரும் தப்பு தான். இந்த குழந்தைகள் நம்மளை நம்பி நம்ம பாஷையை மாத்திருபாஷைன்னு ஏத்துக்கிறது, நம்ம சொல்ற ஸ்கூல்ல படிக்கிறது, நம்ம சேர்க்கிற காலேஜ்ல படிக்கிறது, எல்லாம் ஒத்துக்கிறது கிட. ஆகாரம் முதற்கொண்டு நம்ம வீட்டு முறைப்படி எல்லாம் ஒத்துக்கிறதுனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வயசாகும் போது நம்ம குழந்தையா மாறும். அப்ப குழந்தைகள் பெரியவாளாகிறா. அப்ப அவ சொல்றத நம்ம கேட்கறது உத்தம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. எந்தெந்த விஷயங்கள்ல பெரியவா சொல்லணும் சொல்லணும், சின்னவாடிக்கும் சில விஷயங்கள் குழந்தைகள் சொல்றத கேட்கறதுனால ஒரு குத்தம் இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகள் ரொம்ப அழகாவே பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாவே யோசிக்கிறான். நம்ம மனசு ஒன்னும் தெரியாது. இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் தண்டம், எல்லாம் முத்தாள், எல்லாம் சோம்பேறிகள். இதேதான் நம்ம தாத்தா படி நம்மள சொன்னா வச்சுக்கோங்க. நம்ம அவால சொல்றோம், நம்ம ஆட்டு குழந்தைகளும் அவா பேரும் பேசிய நம்ம எங்க காலம்லாம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு. இப்ப தாத்தா பாட்டியா இருக்கிறவாளுடைய தாத்தா பாட்டி விசாரிச்சா இந்த தாத்தா பாட்டியுடைய விவகாரம் எல்லாம் வெளில வந்து அவெல்லாம் இல்லாததுனால இவா பழச்சா. அதனால இந்த காலம் உத்தமமா இருந்து நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம், இந்த காலம் அப்படி இல்லை, காலம் அது அவ்வளவுதான், ஒரே மாதிரி இருந்து அது காலம் கிடையாது. உலகத்துல மாறுதலே இல்லாதது மாறுதல் மட்டும்தான், சேஞ்ச் பர்மனன்ட், எல்லாம் மாறிண்டே இருக்கும். அப்பதான் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மரியாதை, எல்லா காலத்துக்கும் இது இருந்ததுன்னா மரியாதை கிடையவே கிடையாது. நிஜமாவே அந்த காலத்துல ஒருத்தர் விசாரிக்கணும்னா அந்த 25 காசு போஸ்ட் கார்டு வாங்கி நல்ல நல்ல மாதிரி ஆவல்னு எழுதி இது இங்கேருந்து போஸ்ட் பண்ணி அவ ஊருக்கு போய் அவ அங்கேருந்து கிடைச்ச 1.5 மாசம் ஆயிடும். அவளுக்கு வியாதி அவ எழுதி முடிச்சு நம்ம திரும்பி போய் உடம்பு பரவாயில்ல, உடம்பு சரியாய் 10 நாளா சென்றுவோம். இப்பெல்லாம் உடனே SMS கேட்டுருந்தோம், காலம் அதுக்கேத்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கணும், அப்பதான் வாழ முடியும், லோகத்தை ஜெயிக்க முடியும். அதனால இளையாழ்வாருடைய அம்மா காந்தி வச்சிருந்தா குழந்தை நீ தலையெடுத்தாச்சுப்பா, இனிமேல் நீ முடிவு பண்ணு, அதுக்கேத்த மாதிரி நான் இருந்துக்கிறேன், அந்த வளைஞ்சு கொடுக்கணும், அப்பதான் குழந்தைகளுக்கும் சந்தோஷம். நிறைய குழந்தைகள் பெரிய வாரத்தை இங்க இருந்துருங்கன்னா கேட்க மாட்டேங்க, எனக்கு அதுதான் சௌகரியம் அதுதான். இந்த குழந்தைகள் படாத பாடுபடுறா, வயசானவ எத்தனையோ பேர் இன்னைக்கு தனியா இருக்கானா, அது குழந்தைகளும் காரணம் அப்பா அம்மாக்களும் காரணம், ரெண்டுமே பேருக்கு குத்தம் இருக்கு. நான் காந்திபதி அழகா ஒத்துனுட்டான், உடனே ஸ்ரீபெரும்புதூரை விட்டுட்டு கிளம்பிட்டான். ஸ்ரீபெரும்புதூரே அழகு, ஏன்பா போற இளையாழ்வார், இங்கதானே பக்கத்துல காஞ்சிபுரம் போயிட்டு வரப்படாதா, அதுக்காக காலி பண்ணிட்டு தான் போகணுமா, அங்கே தங்கிட்டு அப்பப்ப நீ வாராவாரம் வந்து போகலாமே, அவசரம் இல்ல அப்பறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். காஞ்சிபுரம் வந்துட்டார், எப்படி பகவான் கோகுலத்தையும் பிருந்தாவனம் போறானோ அந்த மாதிரி ராமானுஜருடைய ஸ்ரீபெரும்புதூர் அத்தியாயம் முடிஞ்சுட்டான். ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து நேர காஞ்சிபுரத்துல அழகா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய சன்னிதி, வரதராஜன் கோவிலுக்கு பின்பக்கம் ஒரு தெரு உண்டு, இன்னைக்கும் அங்க ராமானுஜர் வாழ்ந்த இடம் உண்டு. அந்த இடத்த இப்ப கோவில் மாதிரி கட்டி மண்டபம் மாதிரி கட்டிட்டார், அங்கதான் ராமானுஜருடைய திருமாளிகை இருந்தது. இன்னைக்கும் திருக்கோஷ்டியில் போனா திருக்கோஷ்டியை நம்பி திருமாளிகை உண்டு, இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போனோம்னா பராசர பட்டர் திருமாளிகை உண்டு. அது மாதிரி எப்பயாவது காஞ்சிபுரம் எப்படியும் போகவில்லை, ஏதாவது கல்யாணத்துக்காக போக மாட்டேங்களா, இல்லாட்டி ஏதாவது கல்யாணத்துக்கு பட்டுப்படவே இருக்கவே போக மாட்டேங்களா, எப்படி போகாம இருக்க போறதே கிடையாது. அவ போகும்போது எவ்வளவு நேரம் நீங்க பட்டுப்படவை எடுத்தாலும் ஒரு 10 நிமிஷம் போய் அந்த ராமானுஜர் வாழ்ந்த இடத்தை போய் சேவிச்சுட்டாரு. வந்து இந்த வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் நேரம் கிடைக்கும் பொழுது அனுபவிச்சது, சரீரத்துல பலம் இருக்கும் பொழுது மகாத்மாக்கள் வாழ்ந்த இடம், உத்தமமான கோவில்கள் எல்லாம் பார்த்துடணும். அப்ப பலம் குறைஞ்சு கிடக்கிற சமயத்துல அதை ஸ்மரிச்சென்று வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸ்மரணைவ சுகம், ஒரு சித்திக்கு அப்புறம் நம்ம நினைச்சாலும் சரீரம் ஒத்துழைக்காது, இளவயசா இருக்கும் பொழுது திமிர்களை ஒத்துழைக்க மாட்டேங்க, வயசான பிறகு பலவீனத்தினால ஒத்துழைக்க மாட்டேன், திமிரா இருக்கும் பொழுது கொஞ்சம் வளர்ச்சி தாஜா எல்லாம் பண்ணி கோவிலுக்கு அரிசி போயிட்டு வந்துட்டோம்னா இது வயசான காலத்துல நம்மளை படுத்தாம இருக்கும். அப்படியே படுத்தினாலும் பகவத் ஸ்மரணையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. பீஷ்மர் அம்புப்படுத்தல படுத்துட்டார், ஆனால் நிம்மதியா இருந்தாருன்னா அது வரைக்கும் அனுபவிச்ச கிருஷ்ணலீலா அப்படியே ஸ்மரிச்சுட்டு இருந்தார். அதனாலதான் சகசிராமம் அழகாக மடதிறந்த வெள்ளம் மாதிரி வந்ததுன்னா அப்படியே அனுபவம் ஒருபாடு இருந்தார். ரெண்டு தனியா விட்டுட்டு புலம்பவே இல்லை, சரியா புலம்பனமா இல்லையா, படுபாவை இல்ல ரஸ்தனாபுரத்துக்காக ஒரு யுத்தம் பண்ணி தொலைச்சா கீழே விழுந்த ஒரு ஜந்து எடுத்து பார்க்கறதா பாரு, எல்லாம் நன்றி கிட்ட நம்ம இப்படிதான சொல்லுவோம், தொழிலாக எவ்வளவு பண்ண யாருக்கா ஒரு நன்றி விசுவாசம் இருக்கா, ஒரு நன்றி இருக்கா வந்து எடுத்து ஒரு வார்த்தை புலம்பல பீஷ்மர், தாம்பாட்டுக்கு படுத்துட்டு பகவான் நாமத்தை ஜெபிச்சுட்டு இருக்கார். கிருஷ்ணா உத்தராயணம் வருது, நீ வந்தா அவனை பார்த்துட்டே போக வேண்டாம், பகவான் வந்தா நின்னா தர்மத்தை எல்லாம் சொன்னா சகஸ்ர நாமத்தை சொன்னா கிருஷ்ணனை பார்த்துட்டு உசிர விட்டார். அப்ப அவ்வளவு நாள் அந்த கிருஷ்ணானுபவம் அனுபவிச்சாதானே அந்த காலத்துல அந்த புத்தி வரும், அந்த ஸ்மரணை வரும், அதனால சரீரம் நல்லா இருக்கணும். இனிமேல் காஞ்சிபுரம் போனா ராமானுஜர் வாழ்ந்த இடத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு வழக்கமா வச்சுக்கணும். வாழ்க்கையில எப்பயாவது மெட்ராஸ் எல்லாம் போகிறீர்கள் அப்படின்னா எப்படியும் பெங்களூர்ல இருந்து போகும்போது அப்படிதான் போகணும். இந்த காத்தால மத்தியானம் எப்பயாவது எப்படியும் யாரும் சொல்ற காலம் போக இல்லையா, அப்படி ஒரு திரும்பி திரும்பி கூட காஞ்சிபுரம் போய் ராமானுஜர் வாழ்ந்த இடத்த பார்த்துட்டு போகலாம். எப்படியும் ஸ்ரீபெரும்புதூர் தொட்டுட்டு தான் போகணும் பெங்களூர்ல இருந்து. ஆனா எத்தனை பேர் ஸ்ரீபெரும்புதூர் போறேன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ பஸ்ல வரோம் ட்ரெயின்ல வரோம்னா கதை வேற விட்டுருவோம், நம்ம சொந்த கார்ல போறோம் அப்படின்னா அழகாக நின்று ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் சேவிச்சுட்டு வரல, அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், அது பெங்களூருக்கு ஒரு பாக்கியம். ஸ்ரீபெரும்புதூர் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி தான் எத்தனை தூரம் நான் பஸ்ல போவேன், பஸ்ல போகும்போதுலாம் அப்படியே முடிச்சுட்டு உட்காந்து எப்படா அப்ப ஸ்ரீபெரும்புதூர் கிராஸ் பண்ண வண்டி அப்படின்னு. ஸ்ரீபெரும்புதூர் கோவில் தான் தர்க்க 4 மணி இருக்கிறதுனால சந்தோஷம், பார்க்கறதுக்கு சந்தோஷம் தான், ப்ராமினண்டா தெரியும் ஸ்ரீபெரும்புதூர். அதனால பாக்கியம் கிடைக்கும் பொழுது அனுபவிச்சிடும். சுவாமி ராமானுஜர் இந்த இளையாழ்வார் காஞ்சிபுரம் போய் செட்டில் ஆயிட்டார். ரொம்ப சந்தோஷம் யாருக்குன்னா வரதராஜனுக்கு, வரதராஜனுக்கு சந்தோஷம் எல்லையில்லாதது. இளையாழ்வாருடைய காஞ்சிபுர பக்தி வைபவத்தை நாளை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா ராதே.
ரெண்டு நிமிஷம் பாருங்க முடிஞ்சிருக்கு.
கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கீ ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா.